இந்த உலகம் ஒரு சோகமான ஒரு வேதனை கண்ணீர் நிறைந்த ஒரு நிலையில இருக்கிறதுக்கு காரணம் வந்து இந்த உலகத்தை ஆளுகிறது வந்து பிசாஸ் இல்லைங்களா, பிசாசன் ராஜ்யம் அப்படின்னு சொல்லலாம். இந்த உலகத்துக்கு முழு பேர் பிசாசன் ராஜ்யம். ஆனா முழு பழையற்பாடை பார்த்தோம்னா முழு பழையற்பாடு தீர்க்க தரிசனத்தின் ஒரு பிரதான ஒரு ஒரு கருத்து என்னன்னு பார்த்தோம்னா, இந்த பிசாசன் உலகத்தில் ராஜ்யத்தில் வந்து தேவன் தன்னுடைய ராஜ்யத்தை அவர் ஸ்தாபிக்க போறார். அதைத்தான் எல்லா தீர்க்கதரிசிகளும் சொன்னாங்க. இந்த பிசாசன் ராஜ்யத்தில் அவனுடைய ராஜ்யத்தை தேவன் ஸ்தாபிக்க போறார். அது மற்ற ராஜ்யங்கள் போல் இருப்பதில்லை. மனுஷ ஆத்மா தேடக்கூடிய எல்லா காரியமும் இந்த ராஜ்யத்தில் தான் இருக்க போகுது. தேவன் ஸ்தாபிக்கிற ராஜ்யத்தில் தான் இருக்க போகுது. இட் இஸ் த ப்ராமிஸ்ட் கிங்டம்னு கூட பேர். அவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ராஜ்யம் அப்படின்னு பேர். அந்த ராஜ்யத்தில் தான் இருக்க போகுது. அந்த ராஜ்யத்துக்கு ராஜா அப்படின்றவரு அவர் ஒரு ஸ்பெஷலான ஆள், ஒரு ஸ்பெஷலான ஆள். அந்த ஆளை பத்தி அவர் வந்து அவருக்கு மாத்திரம்தான் திறமை இருக்கு இந்த பிசாசன் ராஜ்யத்தையும் அவனுடைய சாபங்களையும் சிறுப்பி ரிவர்ஸ் ஆக்கி தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கக்கூடிய ஞானம் வல்லமா அவருக்கு ஒண்டிதான் இருக்கு. அவர் சாதாரணப்பட்டவரா இருக்க முடியாது இல்லைங்களா. ஏன்னா இவ்வளவு பெரிய காரியத்தை செய்யணும்னா அவர் பெரியவரா இருக்கணும். அந்த தேவன் அவர் வந்து இந்த மனுஷனை, சீரழிந்த மனுஷனை எடுத்து அவனை வைத்து தேவனுடைய ராஜ்யத்தை நித்தியமா ஸ்தாபிக்கணும்னா அவர் சாதாரணப்பட்டவரா இருக்க முடியாது. அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவரா இருக்கணும். அதான் முழு பழையற்பாடும் ஏங்கிறது, எதிர்நோக்கி பாக்குறது, குறிப்பிடுறது வந்து இவரைத்தான், அவரைத்தான். அவர் யாரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது புதிய ஏற்பாடுலயும் நம்ம பேதுரு நமக்கு என்ன சொல்றாரு, பழையற்பாடு தீர்க்கதரிசிகளை எல்லாமே வாழ்ந்த எல்லா தீர்க்கதரிசிகளும் யாரை நோக்கி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, அவங்களுடைய வாழ்க்கையின் ஆராய்ச்சி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. வாழ்க்கையெல்லாம் தாடியெல்லாம் வளர்த்துக்கிட்டு ஷேவிங் பண்றது கூட டைம் இல்லை அவங்களுக்கு. வாழ்க்கையெல்லாம் நேரத்தையெல்லாம் செலவிட்டு ஆராய்ந்து இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லை. அவங்க ஆராய்ந்து பார்த்தது வந்து இயேசுனுடைய மகிமையும் அவர்களுக்கு வரப்போற பாடுகளை தான் நோக்கி பார்த்தாங்க. தேவ தூதர்கள் அவர்களுக்கு வேற வேலை இல்லையா, வேற எதோ பண்ணிக்கிட்டு இருக்கலாம். அவங்க ஆர்வ காட்சி என்ன, இதுதான் அவங்களுடைய ஆர்வ காட்சின்னு பேதுரு சொல்றதை பாக்குறோம். புதிய ஏற்பாடு நியூ டெஸ்டமெண்ட் காஸ்பல்ஸ் பாத்தீங்களா, சுவிசேஷம் என்ன சொல்லுது, பழைய ஏற்பாடெல்லாம் ஒரு கேள்வி கேள்வி கேள்வியா எழுப்பிட்டு போச்சு. யார் அவர், யார் அவர், யார் அவர். புதிய ஏற்பாடு நாலு காஸ்பல் என்ன சொல்லுது, அந்த ஸ்பாட்லைட்டை இயேசு மேல அடிச்சு இவர்தான் அவர், இவர்தான் அவர், இவர்தான் அவர் அப்படின்னு நம்ம காமிக்குது. அந்த மாதிரி தான் நம்ம பாக்குறோம். இவரே பெருமான், வேற பெருமான் இல்லை அப்படின்ற மாதிரி இவர்தான் அவர் அப்படின்னு காஸ்பல்ஸ் நம்ம காமிக்கிறத நம்ம பாக்குறோம். மத்தேயு வந்து இயேசுவை வந்து ராஜா, ராஜாதி ராஜனாக நம்மளுக்கு காட்டுறார். எப்படிப்பட்ட ராஜா அவரு, உலகம் உண்டானதற்கு முன்பதாக 5000 வருஷமாக இயேசு வர்றதுக்கு முன்பதாக இருந்த எல்லா காலங்களும் ராஜாவனால் ஆளப்பட்ட ராஜ்யம் இல்லைங்களா. அது பெரிய உச்சகட்டத்துக்கு போனது பாபிலோன், அதுக்கப்புறம் கிரேக்கு, அதுக்கப்புறம் பெர்ஷியா, ரோம்னு வந்துச்சு. அவங்களா ராஜாங்கனால ஆளப்பட்டது. ஆனா இப்போ ராஜா வர்றார். அவர் வந்த பிறகு அவர் தான் எல்லா ராஜாங்களுக்கும் முடிவு கட்டுறது. இனிமே ராஜாங்கள் காலம் போயிருச்சு பாருங்களா. அவர் வந்த பிறகு ராஜா எங்கேயும் இல்ல, எங்க குட்டி குட்டி ராஜாங்க தான் இருக்க முடியும். உலகத்தை ஆளுகிற எல்லா ராஜாங்களுக்கும் முடிவு கட்டுற ராஜா அவர் பிறந்தார். அதை பார்க்கணும். அவர் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அவர் ரெண்டா சராசரத்துக்கும் ராஜா. அவர் ஆளுகை செய்யும் போதுதான் மனுஷன் மிக மிக ஏங்குகிற அவனுடைய நிம்மதி அவருடைய ஆட்சியில தான் இருக்கு. அவருடைய ஆட்சியில மனுஷன் கேட்கறதெல்லாம் அவருடைய ஆட்சியில தான் இருக்கு பாருங்களேன். அதான் தேவனுடைய ராஜ்யம், கிறிஸ்துவுடைய ஆட்சி, த ரெயின் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துவுடைய, கிறிஸ்து எங்க ஆள்றாரோ அங்கதான் என்ன இருக்குது, தேவனுடைய ராஜ்யம் இருக்கு பாருங்களேன். இந்த உலகத்துல என்ன போராட்டம் நமக்கும் கிறிஸ்தவர்களா நடக்கிறது, சாத்தா என்ன செய்ய பாக்குது, பாவத்தை கொண்டு, மாம்சத்தை கொண்டு, உலகத்தை கொண்டு, நம்ம தேவ ராஜ்யத்தின் கிறிஸ்துவுடைய ஆட்சியில நம்ம இல்லாதபடிக்கு செஞ்சு வர்றதுதான் இந்த உலகத்துல நடக்குது. என்னென்னவோ நடக்குது, எனக்கு வேலை பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, அதெல்லாம் இருந்தாலும் ஆவிக்கூறிய உலகத்தில் நடக்கிற காரியம் என்ன, நம்ம ஒவ்வொருத்தரும் கிறிஸ்துவுடைய ஆளுகை கீழே இருக்கக்கூடாது. கிறிஸ்துக்குள்ள ஆளுகை கீழே இருந்தோம்னா எங்க இருக்கிறோம், தேவ ராஜ்யத்துல இருக்கிறோம். கிறிஸ்துவுடைய ஆளுகைக்கு வெளியே இருந்தோம்னா எங்க இருக்கிறோம், பிசாசன் ராஜ்யத்துல தான் இருக்கும் பாருங்களேன். பிசாசன் ராஜ்யத்துல தான் இருக்கும். அதுதான் பிசாசு பண்ண பாக்குது. அவர் ராஜ்யத்தில் அவருடைய ஆளுகை கீழே நம்ம இருக்கக்கூடாது. ஏன், அவருடைய ஆளுகை கீழே தான் எல்லா ஆசீர்வாதமும் இருக்கு. பாருங்களேன், எல்லா நிம்மதியும் இருக்கு, இளைப்பாறுதலும் இருக்கு. அந்த ஆளுகை கீழே நம்ம எவ்வளவு அதிகமா வருவோம், எந்த அளவுக்கு அந்த ராஜாவுடைய மதிப்பையும் மகிமையும் அறிகிறோமோ விசுவாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு அவருடைய ஆளுகை கீழே நம்ம வருவோம் இல்லைங்களா. எந்த அளவுக்கு ஒரு ராஜாவை பத்தி உயர்ந்த மதிப்பு, உயர்ந்த காரியம் அவரை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கோம், அந்த அளவுக்கு அவர் ஆளுகை கீழே வருவோம். அதுதான் மத்தேயு நமக்கு செய்ய பார்க்கிறார். 28 அதிகாரங்களை எழுதி ஒவ்வொரு அதிகாரத்தில் என்ன செய்யறாரு, அந்த ராஜாவை பத்தி சொல்லி 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 28 அதிகாரம் நம்ம வந்த பிறகு, இவரே பெருமான், இவருக்கு வெளியே விட்டு ஒரு நிமிஷமும் வாழ்றதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை, வாழ்ந்தா இதுதான் என் ராஜா, இவர் இந்த ராஜா கீழத்தான் நான் வாழணும்ன்ற மாதிரி நம்ம ஆயிரணும், இவரை விட்டு வேற என்ன இருக்குது உலகத்துல அப்படின்னு ஆயிரணும். அதைத்தான் நமக்கு செஞ்சு வர்றாரு மத்தேயு. இது வரைக்கும் என்ன பார்த்திருக்கிறோம், அவருடைய ராஜ்ய ரீகத்தை, அவருடைய கிங்லினஸ் எப்படி காட்டுறாரு, அவருடைய பிறப்புக்கு முன்பதாக அவருடைய வம்ச வரலாறு மூலமா காமிச்சார். அவர் ராயல் லைன்ல இருந்து வந்தவர், சாதாரணப்பட்டவர் அல்ல. அது மாத்திரம் இல்ல, அவருடைய அசாதாரணமான கன்னி பிறப்பு இல்லைங்களா, அது முதலாவது அதிகாரத்துல பாக்குறோம். இப்ப ரெண்டாவது அதிகாரத்துல என்ன பார்த்துட்டு வரோம், மூணு விதமா அவருடைய கிங்ஷிப் நிரூபிக்கிறார். மூணு விதமா எப்படி, முதலாவது அவருடைய ஜனங்கள் தன்னை வெறுத்தாலும் ரோமை விட மிக உயர்ந்த ஸ்தானத்துல மிக பவர்ல இருக்கக்கூடிய அந்த பெர்ஷியன் கிங் மேக்கர்ஸ், ராஜாவை உற்பத்தி செய்கிற அந்த ஆளுங்க வந்து கிழக்குல இருந்து சாஸ்திரிகள் வந்து அவருக்கு மரியாதை தராங்க. பாருங்களா, வந்து சாஸ்தாங்கமா விழுந்து ஒரு ராஜாக்கு ஏற்ற காணிக்கை அவருக்கு செலுத்துறத நம்ம பார்க்கிறோம். அதன் மூலமா அவர் காட்டுறாரு பாருங்க ராஜா அப்படின்னு. அது மாத்திரம் இல்லாம ஒரு பாசிட்டிவா அவங்க செய்யற ஆராதனை மூலமா காட்டுறாரு. நெகட்டிவாவும் சில காரியங்கள் மத்தேயு சொல்றாரு, நெகட்டிவாவும் சில காரியங்கள், அதுலயும் அவர் என்னதான் சொல்றாரு, இவர் ராஜா தான்ப்பா அப்படின்னு. ஏன் நெகட்டிவா என்ன காட்டுறாரு, அங்க இருந்த ஒரு ராஜா ஏரோது ராஜா, அந்த டைம்ல இஸ்ரேல்ல ரொம்ப முக்கியமான ஆள் அவர் தான். அவர் ஏரோது ராஜாவின் காலத்தில் பிறந்தாருன்னும் போது டாப் ஆள் அவர் தான் அங்க எருசலேம்ல, அந்த இஸ்ரேல்ல. அவர் என்ன செய்யறாரு, அந்த ராஜா அவ்வளவு அப்செட் ஆகுறாரு, அவ்வளவு சீரியஸ் ஆகுறாரு, அந்த அளவுக்கு ஆக்ஷன் எடுக்கிறாரு. ஏன் அவ்வளவு எடுக்கணும், இது சாதாரணமான குழந்தையா இருந்துச்சுன்னா ஏங்க அவ்வளோ இவனுக்கு ஏன் அவ்வளவு கஷ்டம், ஒரு குழந்தைய பார்த்தா இப்படி பயப்பட வேண்டிய, நீ என்ன ஆளு என்ன ராஜான்ற மாதிரி இல்ல. அவனுடைய வெறுப்பு, அவனுக்கு எடுத்த பயத்தினால அவர் என்ன காட்டுறாரு, நெகட்டிவா காட்டுறாரு, இவர் மெய்யான ராஜாப்பா, ஏரோதோட பெரிய ராஜா, அந்த நெகட்டிவா காட்டுறாரு. பாருங்களேன், மத்தவ எந்த பக்கம் திரும்பினாலும் அவர் கருத்தை விட்டுற மாட்டார், கதை சொல்லிட்டு இல்ல, நல்லா இருக்குது நல்லா கேளுங்க கதைன்னு சொல்லிட்டு இல்ல, எந்த பக்கம் திரும்பினாலும் அவர் என்ன காட்டுறாரு, மிக பாத்திரம் பொருந்திய ராஜா இவர்தான் நம்ம காமிச்சிட்டு வர்றாரு. பாருங்களேன், மத்தேயுடைய இது ஏரோதுடைய வெறுப்பின் மூலமா நம்ம அவர் ராஜான்னு பாக்குறோம். ஆகவே இந்த முக்கியமான ஜனங்க, அந்த ஜெனரேஷன்ல வாழ்ந்த முக்கியமான ஜனங்கள் என்ன செய்யறாங்க இந்த குழந்தை கிட்ட, எந்த என்ன செய்யறாங்க இந்த குழந்தை கிட்டனா, அவர் பிறக்கல, இன்னும் ஒரு வார்த்தை சொல்லல, இன்னும் எந்திரிச்சு கூட உட்காரல இல்லைங்களா, கொஞ்சம் கொஞ்சம் காலை ஆட்டிட்டு படுத்துட்டு தான் இருந்திருப்பாரு, இன்னும் எந்திரிச்சு கூட உட்காரல, இன்னும் நடக்க கூட இல்ல. ஆனா பாருங்க அவருக்கு என்ன ராஜா, எப்படிப்பட்ட ராஜா. மூணாவது விதத்தில் இந்த இதுல பார்த்தோம்னா, மத்தேயு அழகா இந்த கதை சொல்ற விதத்தில் அந்த ராஜாவுடைய கதைய அழகா கோத்து வர்றார். பாருங்களேன், சில காரியங்கள் சில நிகழ்வுகள் நடக்கிறத பத்தி அவர் சொல்றாரு. அவர் பிறந்த பிறகு சில காரியங்கள் நடக்குது, ஆனா அந்த காரியங்கள் பாத்தீங்கன்னா எதிர்பாராதது, நடக்கக்கூடாத காரியங்கள் நடக்குது. இப்படி எல்லாம் நடக்குமான்னு நினைச்சே பார்க்க முடியாது, ஆனா அதை வச்சு ப்ரூவ் பண்றாரு மத்தேயு இவர் ராஜான்னு. எப்படி, இதெல்லாம் ஏனோ தானோன்னு நடக்கல, ஒன்னொன்னு இதெல்லாம் நடந்தது. அவர் பிறந்த பிறகு நடந்த ஒரு ஒரு காரியத்தை பாருங்க, எடுத்து காட்டுறாரு. அது ஒரு ஒரு காரியத்தையும் என்ன நிரூபிக்குது, இவர் சாதாரணப்பட்ட ராஜா இல்லப்பா, எத்தனையோ வருஷத்துக்கு முன்பதாக எழுதப்பட்ட தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்ற வந்த ராஜா காட்டுற, கிங் ஃபுல்ஃபில்ஸ் ப்ராஃபசி, தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுகிற ராஜா. எந்த ராஜா அப்படி இருக்காருங்க, எத்தனையோ வருஷத்துக்கு முன்பதாக எழுதப்பட்ட தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்ற வந்த ராஜா தான் பாக்குறோம். இஸ் த கிங் ஆஃப் கிங்ஸ், எவிடன்ஸுக்கு மேல எவிடன்ஸ் அடக்கிட்டு போறாரு. யோசிச்சு பாருங்க, தான் நான் உங்களுக்கு அடக்கிட்டு போனோம், முதலாவது ஜீனியாலஜி அவருடைய வம்ச வரலாறு, ரெண்டாவது அவருடைய கன்னி பிறப்பு, மூணாவது இந்த சாஸ்திரிகள் வந்து அவருக்கு செஞ்ச ஆராதனை, நாலாவது ஏரோதுடைய பயம், இப்போ அஞ்சாவது என்ன பாக்குறோம், அவருடைய தீர்க்க தரிசனம் நிறைவேற்றுகிற ராஜாவாக அவரை பார்க்க போறோம். அதிசயமா அது பார்க்க போறோம். என்ன, இந்த ராஜா வந்து இவரை பத்தி பழைய ஏற்பாடுல 300 அதிகமான தீர்க்க தரிசனங்கள் இருக்கு. அதுல நாளை இவர் எடுக்கிறார், நாளை எடுக்கிறார், அதிசயமா எடுக்கிறார். ஏன் இது நாளை எடுக்கணும்னா, ரொம்ப பிரத்யேகமாக, ரொம்ப நுணுக்கமாக, ரொம்ப சிக்கலான, இதெல்லாம் எப்படி நடக்கும்னு நினைக்கிற அளவுக்கு இருக்கு அந்த தீர்க்க தரிசனங்கள். ஆனா அதை எடுத்து இவர் பாருங்களேன், இதெல்லாம் தற்செயலா ஒருபோதும் நடக்கவே முடியாது. மனுஷ சரித்திரத்துல ஒருத்தருமே இதை நிறைவேற்ற முடியாது, அவர் மாத்திரமே நிறைவேற்றி இருக்கிறாரு அப்படின்னு நமக்கு இதுல காட்டுறாரு பாருங்களேன். இது ஒவ்வொரு இந்த நாலு தீர்க்க தரிசனமும் நாலு இடங்களுக்கு சம்பந்தப்பட்டது, அதான் காட்ட போறார் மத்தேயு. முதலாவது இடம் பெத்லகேம், ரெண்டாவது இடம் ரமா எகிப்து, மூணாவது இடம் ரமா, நாலாவது இடம் நாசரேத். நாலு இடங்களை குறித்த நாலு தீர்க்க தரிசனங்கள். பெத்லகேம் பத்தி மைக்கா சொன்னாரு, எகிப்த பத்தி ஓசியா சொன்னாரு, ரமாவை பத்தி எரேமியா சொன்னாரு, நசரேத்தை பத்தி பல தீர்க்க தரிசிகள் சொன்னாங்க. இந்த நாலு இடங்களை பத்தி அவர் எடுக்கிறாரு பாருங்களேன். அதனோட ஹார்டர், அது ஒன்னொன்னா எக்ஸாக்டா நடந்தது பார்த்தோம்னா ரொம்ப பெரிய எவிடன்ஸ். இவர் பெரிய ராஜா, இவர் தான் ராஜா, அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா. எப்படிங்க ஒரு பிறந்த குழந்தை போய் சம்பந்தம் இல்லாத நாலு இடங்களுக்கு சம்பந்தப்படுற மாதிரி வர முடியும்? எப்படி அது பழைய பாடல எழுதி வச்சிருக்காங்க, அது எப்படி கரெக்டா இவர் நிறைவேற்ற முடியும்? பிறந்த குழந்தை, யோசிச்சு பாருங்களேன். அதான் இந்த நாலு விஷயத்தை நம்ம பார்ப்போம். நாலு தலைப்பு என்ன, முதலாவது தலைப்பு, நாலு தலைப்புல பார்ப்போம். பெத்லேமில் பிறப்பு, அது ஒரு தீர்க்க தரிசனம். ரெண்டாவது எகிப்துக்கு யாத்திரா ஆகமும், மூணாவது ரமாவின் கூக்குரல், நாலாவது நசரேத்தில் குடியேறுதல். இந்த நாலு தலைப்புல நம்ம பார்ப்போம். முதலாவது தலைப்பு என்ன, பெத்லேமில் பிறப்பு. இவர் என்ன, நம்ம இதை பார்த்திருக்கிறோம், ஏரோது அந்த சாஸ்திரிகளாம் வந்த பிறகு அவர் என்ன பண்றாரு, சனித்திரிய சங்கத்தை கூட்டி அவர் விசாரிக்கிறார், எங்க பிறப்பார் அப்படின்னு விசாரிக்கிறார். அஞ்சாவது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா, எங்க பிறப்பார்னா அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க ரொம்ப அதிசயம். நீங்க மைக்கா நான் படிக்க சொன்னேன், ஏழு அதிகாரங்கள் இருக்கு அந்த புக்கில், நீங்க படிக்க சொன்னேன். எத்தனை பேர் படிக்க படிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒரு விந்த என்ன தெரியுமா, இந்த ஏரோதும் இந்த சாஸ்திரிகளும் காண்டி ஏழு அதிகாரங்களை போய் படிச்சிருந்தாங்கன்னா ரொம்ப விசேஷமா இருந்தது. ஏன் அந்த ஏழு அதிகாரங்களும் இவங்களை பத்தி தான் சொல்லுது, அதிசயம். அவங்கள பத்தி சொல்றதே அவங்க உணராம அவங்களுக்கு என்ன தேவை, எங்க பிறப்பார், அது ஒண்டி தேவை, அதை ஒண்டி எடுத்துக்கிட்டாங்க. ஆனா அந்த அதிகாரங்கள்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா யார பத்தி பேசுது, இவங்கள பத்தி தான் பேசுது. பாருங்களேன் அந்த அதிகாரங்கள மைக்கா புக்கை நீங்க எடுத்தீங்கன்னா 2:1 படிங்களா, ரெண்டாவது அதிகாரம் 1 வசனம்,
அக்கிரமத்தை யோசித்து தங்கள் படுக்கையின் மேல் பொல்லாப்பு செய்ய எத்தனை பண்ணி.
அக்கிரமங்களை யோசித்து படுக்கையின் மேல் பொல்லாப்பு செய்கிற யார் செஞ்சிட்டு இருக்குது, ஏறோ இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க படிங்க,
எத்தனை பண்ணி தங்கள் கையில் வல்லமை இருக்கிறபடியினால் விடிய காலமாகிற போது அதை நடப்பித்து வயல்களை இச்சித்து பறித்துக் கொண்டு வீடுகளை இச்சித்து எடுத்துக்கொண்டு புருஷனையும் அவன் வீட்டையும் மனுஷனையும் அவன் சுதந்திரத்தையும் ஒடுக்கிறவர்களுக்கு ஒடுக்கிறவர்களுக்கு ஐயோ
ஐயோ ஐயோ. யாருக்கு ஐயோ, மேசியாலாம் எங்களுக்கு முக்கியம் இல்ல, ஆவிக்குரிய காரியெல்லாம் எங்களுக்கு முக்கியம் இல்ல, இவங்களுக்கெல்லாம் இருக்கிறது என்ன முக்கியம் பாருங்களேன். இவங்களுக்கெல்லாம் இருக்கிற முக்கியம் காரியம் என்னன்னா, அக்கிரமங்களையே யோசிக்கிறது, அக்கிரமங்களையே யோசிக்கிறது, வயல்களை இச்சித்து, பொருள்களை இச்சித்து, அதை எப்படி பறித்து கொள்ளலாம், மற்றவனை எப்படி ஏமாத்தி பறித்து கொள்ளலாம்ன்றதுலயே முழுகி இருக்கிற மக்கள் பாருங்களேன். வீடுகளையும் வயல்களையும் இச்சித்து அதை பறித்து கொண்டு மற்றவங்ககிட்ட ஏமாத்தி அதான் செஞ்சுட்டு இருந்தாங்க இந்த தலைவருங்க. பாருங்களேன் இவங்களுக்கு வேற வேலை என்ன, இதுதான் வேலை. நான் போன வாரம் சொன்னேன் இல்லைங்களா படிங்க, இது இதுதான் அதை பத்தி விவரமா போட்டிருக்கு. 3:1 படிங்களா, அதே மைக்கா.
நான் சொன்னது, யாக்கோபின் தலைவர்களே, இஸ்ரவேல் வம்சத்து அதிபதிகளே, நியாயம் இன்னதென்று அறிவது உங்களுக்கு அல்லவோ அடுத்தது. ஆனாலும் நன்மையை வெறுத்து தீமையை விரும்பி அவர்கள் மேல் இருக்கிற அவர்களுடைய தோலையும் அவர்கள் எலும்புகள் மேல் இருக்கிற அவர்களுடைய சதையையும் பிடுங்கி என் ஜனத்தின் சதையை தின்று அவர்கள் மேல் இருக்கிற அவர்களுடைய தோலை உரித்துக் கொண்டு அவர்கள் எலும்புகளை முறித்து பானையிலே போடும் வண்ணமாக இறைச்சியை கொப்பரைக்குள்ளே போடும் வண்ணமாகவும் அவைகளை துண்டிக்கிறார்கள்.
இவங்களை திட்டுறாரு பயங்கரமா மீக்கா. நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அவங்கள பயங்கரமா திட்டுறாரு. தலைவர்களே, நியாயத்தை தெரிஞ்சுக்கணும், நீதியை தெரிஞ்சுக்கணும், உண்மையை தாழ்மையை தெரிஞ்சுக்கணும். நீங்க அதை பண்றதை விட்டுட்டு ஜனங்களை எல்லாம் அழிக்கிறதுலயும் ஏமாத்துறதுலயும் இது கட்டுறதுலயும் பெருசா உங்களை வளர்த்துக்கிறதுலயும் இருக்கீங்க. அஞ்சாவது வசனம் படிங்க,
தங்கள் பற்களினால் கடிக்கிறவர்களாயிருந்து சமாதானம் என்று சொல்லி தங்கள் வாய்க்கு உணவை கொடாதவனுக்கு விரோதமாக சண்டை ஆயத்தம் பண்ணி என் ஜனத்தை மோசம் போக்குகிற தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாய் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால்,
தீர்க்கதரிசிகள் ஆசாரியர்கள் பாருங்கள் மீகா பயங்கரமா என்ன செய்யறாரு, இந்த மாதிரி இருக்கிற தப்பான ராஜாக்கள், இந்த மாதிரி இருக்கிற தப்பான ஆசாரியர்கள் தீர்க்கதரிசிகளை அவங்களுக்கு வரப்போற ஜட்மெண்ட்டை பத்தி அறிவிக்கிறார். இதுவா உங்களுக்கு முக்கியம், இப்படியா நீங்க வாழ்வீங்க, இவ்வளவு லோ கிளாஸாவா ஆவிக்குரிய நிலைமையில் நீங்க வாழ்வீங்கன்னு சொல்லி அவங்களை கடிந்து கொண்டு திட்டுற பாருங்களேன். அதை பத்தி அவங்கள பத்தி தான் அந்த தீர்க்க தரிசனமே பேசுது. ஆனா அவங்க பாருங்களேன் அத சொல்லிட்டு தான் அவர் என்ன சொல்றாரு, உங்களுக்கு எல்லாம் இப்படி ஜட்மெண்ட் வரும், இந்த மாதிரி என் ஜனங்களை இப்படி பண்றீங்களேன்னு. ஆனா அது சொல்லி அதுக்கு நடுவுல தான் அவர் என்ன சொல்றாரு, ஒரு உண்மையான ராஜா பிறக்க போறார், ஒரு உண்மையான தீர்க்கதரிசி, ஒரு உண்மையான ஆசாரியர் பிறக்க போறார். அவர் வந்து அவர் எங்க பிறப்பாரு, அதைத்தான் பாத்தீங்கன்னா 4வது அதிகாரத்துல நீங்க படிச்சீங்கன்னா, வீட்டுல போய் இந்த வாரமாவது படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 7 அதிகாரங்கள் இருக்கு. 4வது அதிகாரத்திலிருந்து அவரை பத்தி சொல்றார், அவர் எப்படிப்பட்டவர், எப்படி வருவார், அங்க ஒரு விஷயம் வர்ற ஒரு தீர்க்க தரிசனம், அவர் எங்கே பிறப்பார், அது எல்லாத்தையும் விட்டுட்டாங்க இவங்க. இவங்க பார்த்தது ஒன்னு ஒண்டி என்ன பாருங்களேன், இப்படி கேட்டிருக்கலாம் ஏறோது, அவர் யார் அப்படின்னு கேட்டானா, என்ன கேட்டான் அவன் கேள்வி என்ன, அவர் யார், யூதர்களுடைய ராஜானா யார்பா அப்படின்னு அவன் கேட்டிருக்கலாம். ஆனா அவன் கேட்டது என்ன, எங்கே பிறப்பான், எது தேவையோ அதைத்தான் கேட்டு பாருங்களேன். நம்ம காது தான் பாவகரமான சுயநலமான காது, நமக்கு எது வேணுமோ அதைத்தான் சத்தியத்தை கேட்டுக்கமே தவிர மத்ததை கேட்டுக்க விடாது. அதான் அவனுக்கு என்ன தேவை, அதான் தன்னை குத்துறதெல்லாம் அவன் பாத்துக்க மாட்டான். ஆனா அவர் யாருன்னு ஒரு வேலை கேட்டிருந்தா பாருங்களேன், அந்த மைகா அதே அதிகாரத்துல 2வது வசனத்துல அதே பாருங்களேன், தொடர்ந்து அந்த வசனத்தை படி 2வது அதிகாரம் 5:2
எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாக இருந்தும் இஸ்ரவேலை ஆளப் போகிற உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தில் உடையது.
பாருங்களா, அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களா பூர்வத்தில் உடையதுன்னா அவர் நித்தியமான கடவுள். அவர்
அவர்களை நிலைத்திருப்பார்கள். அவர் இனி பூமியின் எல்லை பரியந்தமும் மகிமைப்படுவார்.
எங்க எப்போ மகிமைப்படுவாரு, வெறும் இஸ்ரேவேல்ல ஒண்டி இல்ல, பூமியின் எல்லை பரியந்தும் மகிமைப்படுவார். அப்பேற்பட்ட ராஜா அவர் வரப்போறாருன்னு இதெல்லாம் படிக்கிறத விட்டுட்டு பாருங்களேன், இதான் வேதத்தை அவங்களுக்கு தேவையானது ஒண்டி, எங்கே பிறப்பார், இது ஒரு வசனம் அவ்வளவுதான். அந்த 7 அதிகாரம் படிச்சு உங்களை பத்தி தான் சொல்லுது, அதை படிச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. அதிசயம்தான், அவர் அந்த தீர்க்க தரிசனத்தை ரொம்ப அருமையாக நிறைவேற்றுறத பாக்குறோம் இல்லீங்களா. ரொம்ப அருமையாக பெத்லகேம்ல அவர் பிறப்பார் இல்லீங்களா, பெத்லகேம்ல பிறப்பார். இது வரைக்கும் இருந்த ராஜாக்கள்லாம் எல்லா மனுஷங்களை ஒடுக்கி அடுக்கி தங்களை உயர்த்தி தங்க இதைதான் பண்ணாங்க. ஆனா இந்த ராஜா வரப்போறார் விசேஷமா, இவர் வந்த பிறகு மெய்ப்பு ஆறுன்னு வருது. இவர் உலகம் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, இவர் உலகத்துக்கு வந்த பிறகு தாங்க உலகத்துக்கு விடிவு காலமே வந்துச்சு. இதுக்கு முன்னாடி இருந்தது பாருங்களேன், பழைய ஹிஸ்டரி கதையெல்லாம் பாருங்க, அடிச்சுக்கிட்டு வாரு கீரு சண்டை. இவர் வந்த பிறகு தான் மனுஷ உரிமைன்னு வந்துச்சு, மனுஷனுக்கு உரிமை டெமோக்ரசி ஜனநாயகம்னு வந்துச்சு, ஒழுங்கு வந்துச்சு, பீஸ் வந்துச்சு, எவ்வளவு நல்ல காரியங்கள் வந்ததே இந்த ராஜா. காஸ்பல் எஃபெக்ட்ஸ் அதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு, எல்லா கான்ஸ்டிடியூஷன் மாறினது, ராஜா காலங்கள் விட்டு போனது, உலகம் சுதாரிச்சதே இவர் வந்த பிறகுதான். ஏன் இவர் வந்து ஆளுகிறது எப்படி, இவர் மேய்ப்பார், மனுஷங்களை மேய்ப்பார். இவருடைய ஆட்சி அப்பேற்பட்டது. இவர் வந்த பிறகுதான் அவிசுவாசிகளுக்கும் நல்லது நடந்தது, காஸ்பலே நல்லது செஞ்சது எல்லாருக்கும். அதான் பாக்கணும், இவர் வந்த பிறகு வித்தியாசமா நடக்கும். இந்த மாதிரி ஏறுவதுகள்லாம் இன்னுமே அராஜகம் பண்ண முடியாது இல்லைங்களா. அங்கங்க ஒரு கவுன்சிலரோ ஒரு சீஃப் மினிஸ்டரோ ஏறி இறங்கலாம், ஆனா உலகத்தெல்லாம் அப்படி பாதிக்க முடியாது. அதைத்தான் பாக்குறோம் அதிசயமா, அவருடைய காஸ்பல் எங்கெங்கெல்லாம் போச்சோ அங்க சமாதானம் பரவ ஆரம்பிச்சுச்சு. அவர் வந்து முதல் தீர்க்க தரிசனம் என்ன சொல்லுது, அவரு பெத்லகேமில் பிறப்பார். பெத்லகேம் ரொம்ப ரொம்ப சாதாரணப்பட்ட வில்லேஜ், அது எதுக்குமே ஃபேமஸ் இல்லை, எதுக்குமே ஃபேமஸ் இல்லை. எப்பிராத்தான நீ சிறிதா இருந்தாலும் உனக்குள்ள ஒரு ராஜா வருவார், அதுக்கு தான் நீ ஃபேமஸ் பாருங்களேன். அது சாதாரணமா நடந்து போச்சா, சாதாரணமா அந்த தீர்க்க தரிசனம் நடந்து போச்சு, அவர் எங்க பிறந்திருக்கணும்? நார்மலா எங்க பிறந்திருக்கணும்? யோசேப்புடைய ஊரு நசரேத் இல்லைங்களா? மோசேப்பர் அங்கதான் பிறந்திருக்கணும். ஆனா அவர் பெத்லேம்ல பிறக்கணும்ன்ற தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றத்துக்கு கடவுள் அந்த ரோம் கிங்டமையே அசைச்சு அங்க ஒரு சென்சஸ் எடுக்க விட்டார் இல்லையா? அதனாலதான் அவங்க போக வேண்டியதா இருந்துச்சு. எக்ஸாக்டா யோசிச்சு பாருங்க, கடவுள் செஞ்ச ரோம் உலகத்தை இந்த ராஜா போய் பெத்லேம்ல பிறக்கணும், அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறணும் என்பதற்காக ரோம் அரசாங்கத்தையே அசைச்சு அங்க ஒரு சென்சஸ் என்ன சொல்றது, குடிமதிப்பு எழுதுவதற்கு ரோம் ராஜ்யத்தையே அசைச்சாரு. அவர் அசைச்சு எல்லாரும் போய் குடிமதிப்பு எழுதணும். அதான் இவங்க அந்த அம்மா டியூ டேட்டு அன்னைக்குதான், அந்த நாள்ல தான் அங்க அங்க போறாங்க. அங்க போய் குழந்தை பிறக்குது. உலகத்தையே அசைச்சார். அது மாத்திரம் இல்ல, ஸ்பேஸையே அசைச்சு ஒரு லைட்டை வர வச்சார். உலகமெல்லாம் பார்க்கும்படிக்கு தன் குமாரன் பிறந்திருக்கிறான் பார்க்கும்படிக்கு. அதான் பாக்குறோம், இது தீர்க்க தரிசனம் நிறைவேற்றின ஒரு ராஜா. உலகத்தை அசைச்சு கடவுள் என்னென்ன செஞ்சிருக்கார் பாருங்க. அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற்றுவதற்கு ஒரு கன்னி அந்த நேரத்தில் அந்த இடத்துல பிறக்கணும் என்பதற்காக இவர் முதலாவது அதை பார்க்கிறோம். பெத்லேமில் பிறப்பு அசாதாரணமா நடந்து போல, அதிசயமா அவர் நிறைவேற்றினதாக பாக்கிறோம். ரெண்டாவதாக என்ன பாக்கிறோம், எகிப்துக்கு யாத்திராகமம். எகிப்துக்கு யாத்திராகமம் பாருங்களேன், 12வது வசனத்தில் என்ன பாக்கிறோம்,
பின்பு அவர்கள் ஏரோதனிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள்.
இந்த சாஸ்திரிகளுடைய கதை போன வாரம் நம்ம விட்ட கதையை பாக்கிறோம் இல்லைங்களா. அவங்க என்ன பண்ணாங்க, அங்க போய் குழந்தைய பார்த்து ஆராதனை பண்ணி முடிச்ச பிறகு கடவுள் எச்சரிக்கிறாரு அவங்களை, ஏரோது கிட்ட நீ போக கூடாது, நீ வேற வழியா போயிருங்க, பாரு வேற வழி இருந்திருக்கு, வேற வழியா போயிருங்கன்னு சொல்லி முடிச்ச பிறகு என்ன நடக்குது 13ல,
அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்திற்கு ஓடி போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான்.
கவனிங்க, அவர் என்ன சொல்றாரு, யோசேப்புக்கு சொல்றாரு எழுந்து குழந்தையையும் தன் தாயையும் எடுத்துக்கொண்டு எங்க போகணும், கரெக்டா சொல்றாரு நீ எங்க போகணும், எகிப்துக்கு போ. அங்க போய் என்ன பண்ணணும், எவ்வளவு காலம் இருக்கணும், நான் சொல்ற வரைக்கும் அங்க இரு அப்படின்னு நான் திருப்பி வந்து சொல்லுவேன், அது வரைக்கும் நான் விஷயம் சொல்ற வரைக்கும் அங்க இரு. ஏன் அங்க போகணும், ஏரோது பிள்ளையை கொலை செய்யும்படிக்கு தேடுவான் பாருங்களா. அதெல்லாம் அவரு அர்த்தத்தோடு அவர் சொல்றாரு. என்ன நடக்குது, யோசேப்பு ஐயோ எப்படிங்க திடீர் திடுதிடுப்புன்னு சொன்னா நான் என்னங்க பண்ணுவேன். யோசேப்பு பாருங்களேன், 14,
அவன் எழுந்து இரவிலே பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்திற்கு புறப்பட்டு போய் ஏரோதின் மரண பரியந்தம் அங்கே இருந்தான்
பாருங்களேன். யோசேப்பு, யோசேப்பு பத்தி அவளுக்கு தெரியாது, ஆனா எங்கெங்கெல்லாம் யோசேப்ப பத்தி போட்டிருக்க ஒரு விசேஷம் என்னன்னா, கடவுள் சொன்னதை உடனே கேட்கிற கீழ்படுகிற ஒரு ஆள் பாருங்களேன். அவ்வளவு ஈஸியா யோசிச்சு பாருங்களேன், எகிப்துக்கு போனா என்ன அந்த நைட்ல நைட்டு 12 மணிக்கு பஸ் பிடிச்சா அவர் போயிட முடியும். யோசிச்சு பாருங்களேன், எகிப்துக்கு போ அப்படின்னா என்ன செய்ய முடியும், அவரு ஒரு மனுஷன் பச்சை குழந்தைய வச்சிருக்காரு, பச்சை தாய் பச்சை உடம்பு வச்ச தாய் குழந்தை அப்பதான் பிறந்திருக்கு, அவங்களெல்லாம் கூட்டுக்கிட்டு எகிப்துக்கு போ அப்படின்னா என்ன பண்ணுவார், அவர்கிட்ட இருந்தது ஒரு ஒரு கழுதை, அந்த கழுதையில எவ்வளவு சாமான மூட்டையை அவர் கட்ட முடியும், அம்மாவை உட்கார வைக்குவாரா, குழந்தைய உட்கார வைப்பாரா, சாமான மூட்டையை கட்டுவாரா, ஏன் இதெல்லாம் எடுத்துட்டு போய் அங்க குடியேறணும் அவர் இல்லைங்களா. குடியேறி எவ்வளவுதான் இவர் கட்டிட்டு போவாரு, எவ்வளவு போவாரு, ஆனா எகிப்து ரொம்ப மாத கணக்குல பிரயாணம் பண்ணி போகணும், ரொம்ப நான் தூரம் போகணும் அப்படின்னா அவரு நடு ராத்திரியில போனாருன்னு வருது போட்டிருக்கு பாக்குறீங்களா, நடு ராத்திரியில இல்லைங்களா. அவ்வளவு ஈஸியா நடு ராத்திரியை எழுப்பி அம்மா எந்திரிமா அப்படின்னு அந்த குழந்தையும் தூக்கிட்டு எவ்வளவு கஷ்டம் பாருங்களேன், எவ்வளவு கஷ்டம். அது போய் அது அந்த நைட்டு பஸ் எல்லாம் இருக்க முடியாது, அந்த குழந்தைய தூக்கிட்டு அந்த கழுத மேல உட்கார வச்சுக்கிட்டு நிதானமா அவர் போறதுன்னா ரொம்ப கஷ்டம். அங்க போய் ஒரு வருஷத்துக்கிட்ட இருக்கணும் பாருங்களேன், எவ்வளவுதான் மூட்டை முடிச்சு கட்ட முடியும், என்னதான் சமையல் செய்ய முடியும், அங்க போய் எப்படிதான் செட்டில் ஆக முடியும். ஆனா அவருக்கு ஒரு உதவியா இருந்திருக்கு, எது விட்டாலும் அவர் எதை எடுத்துட்டு போயிருந்திருப்பாரு, அந்த சாஸ்திரிகளுடைய கிஃப்டை விட்டுருக்க மாட்டார் அவர் இல்லைங்களா. அதை எடுத்துட்டு போனா சமாளிச்சுக்கலாம், ஏன்னா ரொம்ப கொடுத்துட்டு போயிட்டாங்க இல்லையா, அதை ஒண்டி பத்திரமா எடுத்து மூட்டை கட்டிக்கிட்டு, ஏன்னா அதுதான் உதவியா இருந்திருக்கும் அவருக்கு. அதை எடுத்துட்டு அவர் கிளம்பி இருக்கிறார். சரி, எகிப்துக்கு எங்கதான் போனாரு அப்படின்னு பார்த்தா அங்க விவரம் போடல. ஆனா என்ன, அந்த டைம்ல பார்த்தோம்னா அலெக்சாண்டர் த கிரேட்னு நீங்க ஹிஸ்டரியில படிச்சிருக்கலாம், அவர் வந்து இதுக்கு முன்பதாக அவர் பாருங்களேன் கடவுள் தன் மகனுக்கு இடத்த ஆல்ரெடி ஆயத்தம் பண்ணியிருக்காரு. என்ன பண்ணாருன்னா, அவரு வந்து எகிப்து அவர் ஆண்டு கொண்ட பிறகு அவர் அலெக்சாண்ட்ரியான் ஒரு இடத்த அந்த அவருடைய பேரை வச்சாரு அலெக்சாண்ட்ரியான். அந்த இடத்த வந்து ஸ்பெஷலா அவர் என்ன பண்ணாருன்னா, யூதர்கள் வந்து பாதுகாப்பா அங்க தங்கலாம், அவங்களுக்கு ஏதாவது உபத்திரம் வந்துச்சுன்னா, பிரச்சனை வந்துச்சுன்னா அங்க வந்து பாதுகாப்பா தங்கலாம். இந்த ரோமர் வேற யாராவது அங்க தொல்லை பண்ணாங்கன்னா அவங்க வந்து இங்க பாதுகாப்பா தங்கலான்னு ஒரு இடத்த அவங்களுக்கு நல்ல உரிமையை கொடுத்து அங்க ஒரு ஆலயத்தையும் கட்டி அவங்களுக்கு எல்லா வசதியும் பண்ணி வச்சிருக்கிறாரு. யாரு? இதுக்கு முன்பதாக 500 வருஷத்துக்கு முன்னதான் அலெக்சாண்டர் தி கிரேட் பண்ணி வச்சிருக்கிறார். 300 வருஷம் இருக்கலாம். பாருங்களேன், தன் மகன் வருவதற்கு அலெக்சாண்டர் தி கிரேட்டையும் ஆண்டவர் யூஸ் பண்ணியிருக்கார். அங்கதான் அலெக்சாண்ட்ரியாக்கு தான் இவர் போயிருந்திருக்கணும். ஏன், ஆல்ரெடி அங்க நிறைய யூதர்கள் இருந்தாங்க. அதனால அங்க போய் பாதுகாப்பா தன் மகன் இருக்கும்படிக்கான கஷ்டமான ட்ரிப்பு தான், கஷ்டமான ட்ரிப். ஏன் அவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க போகணும்? ஆண்டவர் பல காரியங்கள் செஞ்சிருக்கலாம். ஏறுவத போட்டு கொன்னு இருக்கலாம், எப்படியோ நீ வயசாச்சு மண்டையை போடுன்னு பண்ணிருக்கலாம், முடிஞ்சிருக்கும் கதை. இல்லனா இவங்களை எப்படியாவது மறைச்சு வச்சிருக்கலாம், என்னன்னா செஞ்சிருக்கலாம். ஏன் இந்த பிரயாணம் போகணும்? முதலாவது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து இயேசுடைய பாடுகளின் ஆரம்பம் இல்லைங்களா. குழந்தைய எடுத்துட்டு ரொம்ப தூரம் டிராவல் பண்ணக்கூடாதுன்னு வாங்க இல்லைங்களா, டிராவல் பண்ணக்கூடாதுன்னு. அவ்வளோ தூரம் அந்த காத்து, மலை, உஷ்ணம், வெயில்ல எப்படிங்க போயிருப்பாங்க? ஃபிளைட்டை பிடிச்சிட்டா போக முடியும், இல்ல பஸ்ஸை பிடிச்சிட்டா போக முடியும். ஒட்டகத்து மேல உட்காந்து அந்த குழந்தைக்கு எவ்வளவு இன்ஃபெக்ஷன் ஆகும், உடம்பு சரியில்லாம போகும். ஆனா அவருடைய பாடுகளுடைய கஷ்டம், வறுமை, மிகுந்த வறுமை. அதனாலதான் இயேசு இதெல்லாம் அனுபவிச்சிருக்காருன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். நம்ம கஷ்டம்லாம் அவருக்கு தெரியாதுன்னு இல்ல, நம்ம ஜபத்துல போகும்போது நம்முடைய வறுமை, பிரயாணத்துல நம்ம போற கஷ்டம், அதெல்லாம் அவருக்கு தெரியும். அவர் நம்மை போல எல்லாவத்திலையும் பாடு அனுபவிச்சு நமக்காக பரிதபிக்கிறதுக்காகவே அதெல்லாம் அனுபவிச்சிருக்கிறார். அவர்னால பண்ணிருக்க முடியாது, எப்படியோ பண்ணிருக்க முடியும். அவ்வளவு தூரம் ஒரு குழந்தையா பிரயாணம் பண்ணி போனோம்னா எவ்வளவு கஷ்டம் இருந்திருக்கும். அந்த கஷ்டத்தெல்லாம் அவர் அனுபவிச்சிருக்காரு. ஏன், நம்ம கஷ்டம் அவர் தெரிஞ்சுக்கணும், நம்ம பரிதபிக்கணும், நமக்காக நம்ம ஜபத்தை கேட்டு பரிதபிப்போடு கேட்கணும்னு அனுபவிச்சிருக்காரு. பாருங்களேன், அதான் மனுஷீகமா தான் அனுபவிச்ச காரியத்தை பாக்குறோம். அது மாத்திரம் இல்லாம ரெவலேஷன் 12வது அதிகாரத்து படம் இங்க வருது. இங்க எடுக்க வேண்டியது இல்ல, என்ன நடக்குது, அந்த வலு சர்ப்பம் அதை விழுங்கணும்னு பார்க்கும் போது அது துரத்திட்டு வருது. அந்த குழந்தை தப்பிச்சு போய் வானத்துக்கு ஏறி போற ஒரு காட்சி நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா, அந்த ஒரு காட்சியை நம்ம பார்க்கலாம். அது மாத்திரம் இல்லாம ஏன் அவங்க எகிப்துக்கு தான் போகணும்? ஒன்னு ஏறவதுகிட்ட இருந்து காப்பாற்றப்படுறதுக்கு இருக்கலாம், ஆனா இன்னொன்னு மத்தேயு என்ன சொல்றது, எகிப்துக்கிட்ட இருந்து வேற எப்படி எப்படியும் ஆண்டவர் காப்பாத்தி இருக்கலாம், ஆனா எகிப்துக்கு போகணும்னு சொல்லுவதற்கு காரணம் என்னன்னு மத்தேயு எப்படி பாக்குறாரு தெரியுமா? அவர் தீர்க்க தரிசனம் நிறைவேற்றுவதற்காக, 2வது தீர்க்க தரிசனம். ஏன் அவர் எகிப்துக்கு யாத்திராகமும் செய்யணும் என்பதற்காக ஒரு தீர்க்க தரிசனம் எழுதியிருக்கு, அதை நிறைவேற்றணும் என்பதற்காக. படிங்களா,
ஏரோதின் மரண பரியந்தம் அங்கே இருந்தான், எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது.
தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படிக்கு இப்படி நடந்தது அப்படின்னு போட்டிருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம், ஓ அப்படி எழுதியிருக்கா அந்த தீர்க்க தரிசனம், ஓகே அப்படின்னு படிச்சுட்டு போயிருவோம். ஆனா போய் ஒழுங்கா எடுத்து பார்க்கணும் எங்க போட்டிருக்கு அந்த மாதிரி. அப்படி படிக்கிறீங்களா? அப்படி படிச்சாதாங்க நம்ம நல்ல வேதத்துல வளர முடியும். ஓ, பழைய ஏற்பாடுல எங்கேயோ போட்டிருக்கு போல இருக்கு அப்படின்னு படிச்சுட்டு போறது இல்ல. எங்க போட்டிருக்கு, யார் சொன்னது அப்படின்னா, ஓசியா சொல்லியிருக்கிறார். ஓசியா 11:1 சொல்லியிருக்கிறார். இந்த ஓசியா சொன்னதை பார்த்தோம்னா, இது ஆழமா நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்க பார்த்தோம்னா, இது ரொம்ப முரண்பாடா பிரச்சனையா இருக்குது. ஏன்னா ஓசியாவை சொல்லும் போது இதை ஒரு தீர்க்க தரிசனமாவே அவர் சொல்லல. அவரு சொன்ன காலத்துல என்ன மாதிரி சொன்னாருன்னா, ஓசியாவை பத்தி நீங்க படிச்சிருந்தீங்கன்னா ஓசியா பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். அவர் சொன்ன செட்டிங் என்னன்னா, அவர் ஒரு தீர்க்கதரிசியா இருக்கும்போது ஆண்டவர் வினோதமான கட்டளையை அவர் கொடுத்தார். இஸ்ரேல் ஜனங்க என்ன, நான் அவங்களை காப்பாத்தி கொண்டு வரும்போது அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா, அவங்க வேசித்தனம் பண்ணிட்டாங்க, என்னை விட்டு தாங்க போயிட்டாங்க, விக்கிரகத்தை வணங்குறாங்கன்னும் போது எனக்குள்ள எவ்வளவு வேதனை ஆகுதுன்னு ஓசியா நீ அறிந்து தீர்க்க தரிசனம் சொல்லணும் என்பதற்காக ஓசியாக என்ன சொன்னார் தெரியுமா, நீ ஒரு வேசியை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னா. அவரு போயோ போயோ கண்டுபிடிச்சு ரொம்ப மோசமான ஒரு வேசியை திருமணம் செஞ்சுக்கிட்டார். செஞ்ச பிறகு அது உண்மையாவே இல்ல, அது பின்னாடி இவர் போய் போய் அது வேதனை அவர் எந்த அளவுக்கு உணர்ந்தாரு அப்படின்றத தான் பாக்கிறோம். அது உணர்ந்து அவர் தீர்க்க தரிசனம் சொல்ற, கர்த்தருக்கு எவ்வளவு ஃபீல் ஆகுது தெரியுமா, உன் மேல எவ்வளவு அன்பு வச்சு உன்னை காப்பாத்தினாரே, ஆனா நீ எவ்வளவு வேசித்தனம் செய்யறியே இஸ்ரவேலே அப்படின்னு அவங்களை கடிந்து கொள்ளும் போது அவங்களுக்கு கர்த்தருடைய நன்மைகளை ஞாபகப்படுத்துறதுக்கு 11:1 என்ன சொல்றாரு, கர்த்தர் அன்பு. படிங்களா 11:1 என்ன சொல்றாரு,
இஸ்ரவேல் இளைஞனா இருந்த போது நான் அவனை நேசித்தேன், எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன், அவர்கள் தங்களை அழைக்கிறவர்களின் முகத்திற்கு விலகி போய்விட்டார்கள்.
பாருங்களேன், இவர் என்ன சொல்றாரு, நடந்த ஒரு காரியத்தை சொல்றாரு. ஃபியூச்சரை பத்தி அவர் ஒண்ணுமே சொல்லல. அது எப்படி போய் மத்தேயோ அதை போய் ஒரு தீர்க்க தரிசனமா எடுக்கலாம்? ஒரு பிரச்சனை புரியுதுங்களா? அத போய் எப்படி நடந்த ஒரு காரியம், அதை இயேசுவை பத்தி சொல்லல, யார பத்தி? இஸ்ரவேல பத்தி சொன்ன ஒரு காரியம், அதை போய் ஒரு தீர்க்க தரிசனமா எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா தான் இங்கதான் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், இது வரைக்கும் நம்ம படிக்காத ஒரு காரியம் ஒன்னு தெரிஞ்சுக்கணும். என்ன? அதை போய் எப்படி இயேசுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இயேசு முழு புதிய பாடம், முழு இஸ்ரவேல் சரித்திரமும் இயேசுல ரீகேபிச்சுலேட் ஆகுது. ரீகேபிச்சுலேட்னா இயேசுல திருப்பி ஓடும். முழு பழைய பாடல நடந்த எல்லா காரியமும் இயேசுடைய வாழ்க்கையில நடந்து நிறைவேறும். ஏன்னா முழு பழைய பாடம் இஸ்ரவேலோ இஸ்ரவேல் சரித்திரமும் இயேசுக்குள்ள ஒரு சைக்கிளா அது வரணும். ஏன்னா அது எல்லாமே யாரை குறிக்கிறது? இயேசுவை குறிக்கிறதா இருக்குது. அவர் உயிர் தெளிந்த பிறகு அந்த எம்மா ஊருக்கு போறவங்களுக்கு அவர் என்ன சொன்னாரு? மோசேலிருந்து எடுத்து எல்லா தீர்க்கதரிசிகளும் தன்னை பற்றி எப்படி சொல்லுகிறது என்பதை எடுத்து விளக்கி காமிச்சாருன்னு சொல்லுது. அப்படின்னும் போது முழு பழைய பாடம் இயேசுவை குறிக்கிறதா இருக்கிறத நம்ம பார்க்கணும். அது அது ஒரு உதாரணமாக, அதுக்கு பேர் டைப்பாலஜின்னுவாங்க. டைப்பாலஜி, டைப்பாலஜினா டைப். எல்லா பழைய பாடம் இயேசுக்கு ஒரு டைப், எல்லா கேரக்டரும். யோனா இயேசுக்கு ஒரு டைப், தெரியுங்களா உங்களுக்கு? யோனா மூணு நாள் மீன் வயிற்றுல இருந்த மாதிரி இயேசுக்கு ஒரு டைப்பா அவர் இருந்தார். மோசே ஒரு டைப்பா இருந்தார், யோசேப் ஒரு டைப்பா, எல்லாமே பழைய பாடல இயேசுக்கு ஒரு டைப்பாக ஒரு நிழலாக இருந்ததா நம்ம பார்க்கலாம். அதைத்தான் இங்க எடுக்கிறார், எகிப்து எடுக்கிறார். ஏன் எகிப்து வந்து இஸ்ரவேலுக்கு சரித்திரத்தில் ரொம்ப முக்கியமானது. ஆபிரகாம் அடிக்கடி தன்னுடைய பஞ்ச பாதுகாப்புக்கு எங்க தான் ஓடினாரு? எகிப்துக்கு ஓடினார். யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களோடு அவங்க கொலை செய்யாம தப்பிச்சு அந்த விற்கப்பட்டது எங்க? எகிப்துல விற்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் முழு இஸ்ரவேல் யாக்கோபுடைய குடும்பமும் பஞ்சத்திலிருந்து பொழைக்கணும்னு எங்க ஓடினாங்க? எகிப்துக்கு ஓடினாங்க. அந்த எகிப்துல ஓடி எகிப்தோடு ஒன்னா சேர்ந்து தங்க மறைஞ்சிராம கடவுள் அவங்களை பிரிச்சு வைக்கணும் என்பதற்காக அடிமைத்தனம் கொண்டு வந்த. ஆனா அந்த அடிமைத்தன மீட்பின் சரித்திரத்திலேயே ரொம்ப முக்கியமான காரியம் வந்து யாத்திராகும். அந்த அடிமைத்தன வீட்டில இருந்து அந்த ஜனங்களை அவர் வெளியே கூட்டு வந்தது இல்லைங்களா? எகிப்துல இருந்து வெளியே கூட்டு வந்தது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு. அவங்களை கூப்பிட்டு வந்தது அந்த நிகழ்வு இயேசுடைய, அது வந்து இன்ன மத்தேயு நமக்கு என்ன சொல்றாரு, அது ஒரு பழமொழியாவே போயிருச்சு அவங்களுக்கு. ஏன் நியாயப்பிரமாணம் கொடுக்கும் போது ஆண்டவர் என்ன சொன்னாரு? அடிமைத்தன வீட்டாரிய எகிப்துல இருந்து உன்னை கூட்டு வந்த தேவனாகிய கர்த்தர் நானே அப்படின்னு அவங்க பாட்டுங்களையும் அடிக்கடி ஆரம்பிக்கிறது எகிப்துல இருந்து வெளியே வந்தோம்னு ஆரம்பிக்கும். ஏன் இன்னைக்கும் ஆண்டவர் ஒரு மனுஷர்களை ரட்சிக்கிறாருன்னா என்ன சொல்லுது? எகிப்துல இருந்து எங்களை வெளியே கொண்டு வந்தாருன்னா உலகத்துல இருந்து வெளியே கொண்டு வந்தார். பாருங்களேன், அந்த டைப்பாலஜியை நம்ம மறக்க கூடாது. இங்க மத்தேயு என்ன சொல்றாரு தெரியுமா? அங்கங்கெல்லாம் என்னென்ன நடந்துச்சோ எகிப்துல இருந்து வெளியே வந்தது, அதனோட நிறைவேறுதல் பெரிய ஃபுல்ஃபில்மெண்ட், அதெல்லாம் எதை காட்டுதுன்னா இதைத்தான் காட்டுது. இதைத்தான் காட்டுது. ஏன் இதுதான் உண்மையான யாத்திராகமும், நான் என் குமாரனை எகிப்திலிருந்து வரவழைத்தேன் என்பதைத்தான் உண்மையான யாத்திராகமும். மற்றதெல்லாம் முழு யாத்திராகமும் பழையற்பாடுல இருக்கிறது வந்து இதை குறிக்கிறது, இதை நிழலாக காட்டுறதாகத்தான் இருக்குது. பாருங்களேன், இது கஷ்டமா இருந்தாலும் புரிஞ்சுக்கங்க, ரொம்ப அழகான கான்செப்ட். ஏன் யாத்திராகமத்தின் நிறைவேறுதல் இங்கத்தான். ஃபர்ஸ்ட் நடந்த எக்ஸோடஸ் வந்து ஒரு டைப், ஒரிஜினல் இதுதான். ஒரிஜினல் இதுதான். ஏன் ஒரிஜினல் இதுதான் எப்படி நம்ம சொல்ல முடியும் அப்படின்னா, பாருங்களா, முழு யாத்திராகமும் இயேசுடைய வாழ்க்கையில பல சாயல் இருக்கிறத பாக்கலாம். அந்த யாத்திராமத்துல என்னென்ன நடக்குது? அங்க ஒரு பாரோ எழுந்தான். எழுந்து அவன் என்ன பண்ணா? எல்லா குழந்தைகளையும் அழிக்கணும். அதுல அவன் குறிக்கோள் இருந்துச்சு, ஒரு டெலிவரர் வரப்போறாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் காப்பாத்த வரப்போறாருன்னு அவரு அழிக்கணும்னு தான் எல்லாரையும் அழிச்சான். அந்த பாரோ அழிச்ச மாதிரி இங்க யார் அழிக்கிறத பாக்குறோம்? ஏறோத அந்த பிள்ளைய அழிக்கிறத பாக்கிறோம் இல்லைங்களா? அந்த நிழலை நம்ம அழகா பாக்கிறோம். அந்த மாதிரி பல நிழலை பார்க்கலாம். இன்னொரு நிழல் என்ன பார்க்கலாம்? அந்த ஃபேரோ கிட்ட இருந்து தப்பிச்சு ஏறோ மோசே தப்பிச்சு தன் ஜனங்களை காப்பாத்தி கொண்டு வரத வெளியே பாக்குறான். அதே மாதிரி இங்கேயும் இயேசு அந்த ஏறோது கிட்ட இருந்து தப்பிச்சு தன் ஜனங்களை காப்பாத்துறது வந்துருத்த பாக்குறான். அந்த இடத்துலயும் சில காரியங்கள் வித்தியாசமா பாக்குறோம். ஃபேரோ மோசே பெரியவன் ஆன போது ஃபேரோ வந்து மோசையை கொல்லணும்னு பார்த்தார். மோசே என்ன பண்ணாரு? எகிப்தை விட்டு ஓடி போயிட்டார். போய் மீதியான்ல இருந்தார். ஆனா ஃபாரோ இறந்த பிறகு மோசேக்கு ஒரு நியூஸ் போகுது, உன்னை சாகடிக்கிற எல்லாரும் இறந்து போயிட்டாங்க, இப்போ வான்னு நியூஸ் போகுது. அதே மாதிரி இங்கே என்ன நடக்குது, இவர் எகிப்துல இருந்து ஏரோது கிட்ட இருந்து தப்பிச்சு போனோன்னு போறாரு, இவருக்கும் நியூஸ் வருது அதே வார்த்தை, உன்னை சாகணும்ன்றவங்க எல்லாம் மறித்து போயிட்டாங்க, இப்போ வாணி அப்படின்னு பாருங்களேன். அந்த யாத்திராகமோ இங்கத்தான் நிறைவேறுது, இந்த ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் எக்ஸோடஸ் இங்கத்தாங்க. ஏன், இயேசு கிறிஸ்து தான் எல்லாத்தினுடைய நிறைவேறுதல், எல்லாத்தினுடைய நிறைவேறுதல். ஏன் எகிப்திலிருந்து ஆண்டவர் ஏன் இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வந்தார், எதற்காக கொண்டு வந்தார், ஆபிராம் கொடுத்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றணும். பாருங்களேன், இதை ஃபாலோ பண்ணுங்க. ஆபிராம் கொடுத்த வாக்கு தத்துவம் என்ன, எல்லா தேசங்களும் உன்னால ஆசீர்வதிக்கப்பட முடியும். அது இஸ்ரவேல்ல நிறைவேறுச்சா, இல்ல நிறைவேறல, யார் மூலமா தான் நிறைவேறுச்சு, இயேசுவின் மூலமா தாங்க நிறைவேறுச்சு. அதே எந்த நோக்கத்துக்காக இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வந்தாரோ அதே நோக்கத்துக்காகத்தான் இயேசுவையும் இப்ப வெளியே கொண்டு வர்றார். ஆனா அதனோட நிறைவேறுதல் யார் மூலமா தான் நிறைவேறுச்சு, இயேசுவின் மூலமா தான், சேம் பர்பஸ் தான், புரியுதுங்களா. அதனாலதான் நம்ம இதை பார்க்க முடியுது, இதுதான் உண்மையான யாத்திராகமும். பழைய பாட்டில் குறிச்ச யாத்திராகம் எல்லாம் நிறைவேறுதல் ஃபுல்ஃபில்மெண்ட் இங்கத்தான் நம்ம பார்க்க முடியும். அதான் அதனோட அழகை பாக்குறோம். அப்படி எழுதி இருக்கிறதே அந்த டைப் இருக்குதே, அந்த டைப் இங்க நிறைவேறது. அது அவங்க நடந்த காரியத்தை சொன்ன குறிச்சிருந்தாலும் அதெல்லாம் இயேசு வாழ்க்கையில நிறைவேறணும், அதைத்தான் இங்க குறிக்கிறதாக போட்டிருக்கிறத பாக்குறோம். அது மாத்திரம் இல்லாம இயேசு வந்து இஸ்ரவேலுக்கு ஒரு டைப்பா இருந்தார், இது இஸ்ரவேல் இயேசுக்கு ஒரு டைப்பா இருந்துச்சு, புரியுதுங்களா. இஸ்ரவேல் செய்ய முடியாத காரியம்லாம் இயேசு நிறைவேற்றினா, அதுதான் நம்ம பாக்குறோம். வலையற்பாடுல பாத்தீங்கன்னா இஸ்ரவேலுக்கு ஒரு உதாரணம் வந்து அதுக்கு திராட்சை செடின்னு பேர், இஸ்ரவேலுக்கு ஒரு பேர். ஐசாயா 5 எல்லாம் பாத்தீங்கன்னா திராட்சை செடி, ஒரு திராட்சை செடியை நான் நட்டேன் கானான் தேசத்துல, ஆனா அது நட்டு எல்லாத்தையும் செஞ்ச பிறகு அது என்ன மாதிரி பழத்தை கொடுத்துச்சு, புளிப்பான பழத்தை கொடுத்துச்சு. இயேசு புதிய ஏற்பாடுல வந்து என்ன சொல்றாரு, நானே திராட்சை செடி சொல்ல, மெய்யான திராட்சை செடி, திராட்சை செடியின் நிறைவேறுதல் நானே, புரியுதுங்களா. நிறைவேறு எல்லாத்தையும் நிறைவேற்றக்கூடியவர் இயேசு தான், எல்லாத்தையும் குறிக்கிறது இயேசு தான். அது அதே மாதிரி மத்தேயு இங்க என்ன சொல்றாரு, பழையற்பாடு யாத்திராமெல்லாம் பெருசு பெருசுன்னு படிக்கிறீங்களே, அதனோட ஃபுல்ஃபில்மெண்ட் இதுதான், யா என் குமாரனை எகிப்திலிருந்து வரவழைப்பே என்பதற்காக அதை நிறைவேற்றணும், அதை காட்டணும்ன்ற ஒரு நெல்லாக அங்க காமிச்சாரு யாத்திராகமோ அப்படின்றத நமக்கு இங்க ஒரு அழகா ஒரு காட்டுறதா வருது. ஆகவே பாருங்களேன் எவ்வளவு அழகாக ரெண்டாவது தீர்க்க தரிசனத்தை அவர் நிறைவேற்றுறாரு. முதலாவது பெத்லகேமில் பிறப்பு, எகிப்துக்கு யாத்திராகமும். மூணாவது தீர்க்க தரிசனத்தை பார்ப்போம். மூணாவது தீர்க்க தரிசனம் என்ன, ரமாவில் கூக்குரல், அதை நம்ம பார்க்கணும். ரமாவில் கூக்குரல், இந்த ராஜா பாருங்கள ஒன்னொன்னா எவ்வளவு அழகா நிறைவேற்றிட்டு போறாரு. 16 இருந்து படிங்க.
அப்பொழுது ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபமடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்த 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான்.
பாருங்களேன் இப்போ மூணாவதாக அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறத பாக்கலாம். ஏரோதுக்கு வந்து என்ன ஆச்சா, தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டுட்டார். பாருங்களேன் எவ்வளவு அந்த மனுஷன் தான் குருடா இருந்தா எல்லா அவன் வஞ்சிக்கணும்னு பார்த்தான் எல்லாரையும். இப்ப அவருக்கு அவர் பார்வையில எப்படி தெரியுது, தன்னைக்கு என்ன இது பண்ணிட்டாங்களே, தண்ணியை ஏமாத்திட்டாங்களே அப்படின்னு தான் வஞ்சிக்கப்பட்டதாக நினைக்கிறான். அவன் ஏமாத்தணும்னு பார்த்தது, பாருங்க அவன் வஞ்சிக்கப்பட்டது. ஏன் தனக்கு விவரம், ஏன்னா அங்கிருந்து போனாங்க எருசலேம்ல இருந்து ஒரு 6 மைல் தான், போய் ஒரு நாளுக்குள்ள திருப்பி வந்துடணும். அடுத்த நாள் காலைல அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, வரல, போனாங்களே வரலையே, அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்துகிட்டு வந்து வரலையேன்னு. சரி சாயந்தரம் ஆயிருச்சு, அடுத்த நாள் காலையிலயும் ஆயிருச்சு, அவருக்கு பொறுமைக்கும் எல்லாம் உண்டு, அதனால பொறுமையா போயிருச்சு. இன்னமே அப்புறம் தெரிய வருது நியூஸ், அவர் வேலை வழியா போயிட்டாங்க யான்னு, போயிட்டாங்களான்னு அவருக்கு வர கோபம் ஆத்திரத்துக்கு என்ன என்ன போட்டிருக்கு, மிகுந்த கோபம் அடைந்து, எக்ஸீடிங்லி ஆங்கிரி, மிகுந்த கோபம் அடைந்து அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம், அவன் கோபம் கண்ட்ரோலுக்கு வெளியே போயிருச்சுன்னு அர்த்தம், கோபம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல், அவன் சுயமா இன்னமே சிந்திக்கல, சுயமா அவன் செய்யலன்னு அர்த்தம், கோபம் கண்ட்ரோல் பண்ணுது அவனை, முழுமையா கண்ட்ரோலை இழந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல அவன் போயிட்டான்னு போட்டிருக்கு. பாருங்களேன் அவன் சிந்திக்கவே முடியாம அவுட் ஆஃப் கண்ட்ரோல். வேதம் என்ன சொல்லுது, நீங்கள் கோபம் அடைந்தாலும் பாவம் செய்யாதீங்க, சூரியன் அஸ்தம் வைக்கிற வரைக்கும் அவன் கோபம் சரி பண்ணிக்கங்க, இல்லைன்னா என்ன ஆகும், என்ன போட்டிருக்கு, பிசாசுக்கு இடம் கூடாதிருங்கள் போட்டிருக்கு இல்லையா. அப்படி ஆச்சுன்னா என்ன, யார் தான் வந்து குடியிருப்பாங்க உங்களுக்குள்ள? பிசாசு குடியிருக்கோன்னு வேதம் சொல்லலையா? இப்ப இவர் கண்ட்ரோல்ல போயிட்டாரு, போயிட்ட உடனே இன்னமே இவர் கண்ட்ரோல யார் எடுத்துக்கிட்டது? பிசாசு எடுத்துக்கிட்டு பாருங்க, தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றது. கோபத்தை கண்ட்ரோல் பண்ணாதவங்களுக்கு நல்ல ஒரு பாடம் பாருங்க, ஏரோத பார்த்து கத்துக்காங்க. பிசாசுன்னு ஒரு அவதாரமா மாறிட்டான் கோபத்தை கண்ட்ரோல் பண்ண கத்துக்காததுனால. ஏன் கோபம் கண்ட்ரோல் இல்லாம போயிட்டதுனால தன்ன வந்து பேய் பிடிச்சுக்குச்சு. பேய் பிடிச்சுக்குச்சுன்னு இல்லையா, பேய் பிடிச்சிட்டா என்ன செய்வாங்கன்றத பாக்குறோம் பாருங்களேன். பேய் பிடிச்சா இப்படியா செய்யறது, என்ன ஒரு அகோரம்! ஏன் இது மனுஷன் செய்ய முடியாது? மனுஷன் எப்படின்னா மனுஷன் செய்ய முடியும், பேய் பிடிச்சவங்க தான் இப்படி செய்ய முடியும். அவனுக்கு பேய் பிடிச்சிருச்சு, எப்படி? கோபத்தின் மூலமா பேய் அவனுக்கு பிடிச்சிட்டு அவன் என்ன சொல்றான், ஆர்டர் கொடுக்கறான். அந்த சாஸ்திரி கிட்ட விசாரிச்சான், விசாரிச்ச அந்த குறிப்பின்படி பாருங்களேன், அவனுக்கு முதல்ல ஒரு வேலை இப்படி வந்திருக்கலாம், மனுஷன் சிந்திச்சு செய்யவே முடியாது. ஒரு வேலை இப்படி யோசிச்சிருக்கலாம், திடீர்னு அந்த எண்ணம் வந்திருக்கலாம், ஐயோ அதெல்லாம் செய்யக்கூடாது, அதெல்லாம் பா அப்படியே ஒரு மாதிரி மிரண்டு போயிருந்திருக்கலாம், அப்படியெல்லாம் செய்ய முடியாதே அப்படின்னு ரொம்ப கொடுமையா இருக்குமே. ஆனா திருப்பி திருப்பி அந்த எண்ணம் வருது, செய் செய், நீ ராஜா இல்லைன்னா அவர் ராஜா ஆயிடுவாரு, செய் செய்ன்னு அந்த கோபம். பிசாசு பேசி 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 அவன் ஆர்டரே கொடுத்துட்றான். என்ன ஆர்டர் வருது? போய் 2 வயசு கீழே இருக்கிற எல்லாரையும் போய் எங்கங்க பாருங்களேன் போய் கொலை பண்ணுன்னு. யோசிச்சு பார்க்க முடியுமா அந்த காட்சியை? நம்மனால என்ன சோககரமா இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை நைட் அந்த ஆர்டர் கொடுத்துருக்கலாம், குதிரைங்க வருது, சோல்ஜர்ஸ் வந்து ஒரு வீட்டையும் தட்டி அந்த தாய்ங்க குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்கிற தாய்ங்க குழந்தைய தூக்கிட்டு ஓடுதுங்க, மடியில வச்சுக்கிட்டு ஓடுதுங்க அந்த சோல்ஜர்ஸ் கிட்ட இருந்து. அந்த சோல்ஜர்ஸ் வந்து அந்த தாய் முடிங்களை பிடிச்சி இழுத்து, அந்த குழந்தைய பிரிச்சு இழுத்து, கை காலை தூக்கி, அந்த கத்திய குத்தி, நெஞ்சில குத்தி, அந்த குழந்தை சாவுற வரைக்கும் விட மாட்டானுங்க. நான் உயிரோட விட்டா ஏதாவது சரியாயிட போகுதுன்னு அந்த சித்திரவதை பண்ணி அது செத்த பிறகுதான் வெளியே வருவாங்க. ஒரு வீட்லயும் அப்படி நடக்குதுன்னா என்ன அகோர காட்சியா இருந்திருக்கும், அவனால யோசிச்சு பார்க்க முடியுமா? அது இன்னும் கொஞ்சம் விவரமா சொன்னோம்னா சில பேருக்கு மனசே வேதனை ஆயிரும். பயங்கரமா அந்த குழந்தை இதயத்திலேயே குத்தி, அவ குத்துனாதான உடனே செத்துறோம், செத்து பயங்கரமா செத்துருப்பாங்க. எத்தனை வெறும் பெத்லேயம்ல இல்ல, அவன் வெறும் மத்த பக்கத்துல கூட போயிருப்பாங்கன்னு என்ன கூட போட்டிருக்கு, சகல எல்லைகளையும் பாருங்களேன், வெறும் பெத்லேயம் மாத்திரம் இல்ல, ஒரு ஊர்ல அதுல சகல எல்லைகளையும், அந்த பார்டர்ஸ் எல்லாம் உடல் அங்கெங்கயாவது போயிருப்பாங்களான்னு நம்மனால சிந்திக்க முடியாம, மனுஷன் செய்ய முடியுமான்னு. அகோரமான ஒரு கிரைம்ங்க, அகோரமான ஒரு கிரைம். ஏன் இதை கடவுள் அனுமதிச்சாரு? ஏன் இதை கடவுள் அனுமதிச்சாரு? 2-3 விதத்துல நம்ம யோசிச்சு பார்க்கலாம். ஏன் இப்படி ஒரு காரியம் நடந்து போச்சு? ஏன் இப்படி ஒரு காரியம் நடந்து போச்சு? பாவம் இல்லைங்களா, எவ்வளவு வேதனை, நினைச்சு கூட பார்க்க முடியாத வேதனை. ஏன் இப்படி நடந்து போச்சு? ஒரு காரணம், 2 விதத்துல பார்க்கலாம். ஒரு காரணம் என்ன தெரியுதுன்னா, மேசியாவை நிராகரிக்கிறவனுடைய விளைவு ரொம்ப பயங்கரம். இயேசு சாதாரணப்பட்டவர் தான், ஆனா அவரை ரிஜெக்ட் பண்றதோ, அவர்கிட்ட அசட்டையா இருக்கிறதுக்கோ பெரிய விளைவுகள் வரும். நம்ம வாழ்க்கையில பெரிய விளைவுகள் வரும், அதை அங்க பார்க்கலாம். அந்த ஊர்ல அவர் பிறந்திருக்கிறாரு, அக்கம் பக்கம் பிறந்திருக்கிறாரு, அக்கம் பக்கம் ஒருத்தனமே ஒரு சொர்ணமும் இல்லாத இருந்தா என்ன நடக்குது பாருங்க. கடவுளுடைய தீர்ப்பு தான் அங்க வருது. மேசி அவர் ரிஜெக்ட் பண்றது வந்து, ஏன்னா உலகத்துக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறாரு, உங்களை காப்பாத்தணும்னு பிறந்திருக்கிறார், பாவத்திலேயே சாகிறியே, உலகமே மண்ணேன்னு ஒட்டிருக்கிறியே, உன பரலோகத்துக்கு ஏத்தலான்னு வந்து உன் பாவத்துக்காக பிறந்திருக்கிற அவரை குறித்து உனக்கு அசட்டை இல்ல, நீ என்ன மனுஷனா? நீ மிருகங்களோ பிசாசுங்களுக்கு கூட அந்த இது இல்லையே வரும், பிசாசுங்களா ஏங்குதே எங்களுக்கு ஒரு மீட்பர் வரமாட்டாரான்னு உனக்கு வந்திருக்கிறாரு அசட்டையா இருக்கிறீன்னா உனக்கு எவ்வளவு அங்காரம், எவ்வளவு பெரிய நியாய தீர்ப்பு உனக்கு வரணும். அதனால தான் அவங்களுக்கு அந்த நியாய தீர்ப்பு வந்துச்சு. ஒரு பெரிய ஜட்மெண்ட் ஆக அவங்களுக்கு வந்துச்சு. அது மாத்திரம், இது சின்னதுன்னு பாக்குறோம், இதை விட ஒரு அகோரம் வரப்போகுது. இயேசுவை அவர் பெரியவர் ஆகி பிலாத்துக்கு முன்பதாக நிக்கும் போது அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, அவரை சிலுவையில் அறியும், அவருடைய ரத்த பலி எங்கள் மேலையும் எங்க பிள்ளைகள் மேலையும் வரட்டும். இந்த கூட்டம் தான் கத்துச்சு. என்ன ஆச்சு? 70வது AD இதை விட 11 லட்சம் யூதர்களை போட்டு சின்ன பின்னமா அழிச்சு போட்டாங்க. அதெல்லாம் குழந்தைங்களை எல்லாம் பிடிச்சி பாறை தலையில பாறையில போட்டு அடிச்சு சாவடிச்சாங்க. டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஜெருசலம் படிச்சு பாருங்க, யூதர்கள் அப்படி ஒரு கதி வந்துச்சு. ஏன் இந்த மேசியாவை ரிஜெக்ட் பண்ணோம்னா ரொம்ப பயங்கரங்க, ரொம்ப பயங்கரமான விளைவுகள் இருக்கு, ரொம்ப பெரிய விளைவுகள் இருக்கு. ஏன் இந்த தேவன் அனுப்பின ஒரே குமாரனை எவன் விசுவாசிக்கிறானோ அவன் நித்திய ஜீவனை அடைவான், எவன் விசுவாசிக்க மாட்டானோ தேவனுடைய கோபம் அவங்கள் தலைமையில் இருக்கும் வேதம் சொல்லுதுதான் பார்க்கிறோம். ஆனா இந்த மேசியாவை ரிஜெக்ட் பண்றவங்களுக்கு இதெல்லாம் சாம்பிள் தான், செத்து போட்டா முடிஞ்சு போச்சு இல்லீங்களா. நான் வரப்போது நியாய தீர்ப்புல இவரை ரிஜெக்ட் பண்றவங்களுக்கு வரப்போற பயங்கரம் ரொம்ப பயங்கரமா இருக்க போகுது, பயங்கரமா இருக்க போகுது. அதனாலதான் அதோட சீரியஸ்னஸ் நமக்கு இங்க காட்டப்படுது. அது ஒரு விதத்துல பாக்கலாம் இல்லீங்களா. அது மாத்திரம் இல்ல, இன்னொரு விதத்துல பார்த்தோம்னா சரி போனா ஒரு பரிதாபத்துல கடவுள் இயேசு தன் பிள்ளை கொண்டு வார்னிங் கொடுத்து காப்பாத்திக்கிட்டாரே, அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் ஒரு வார்னிங் கொடுக்க கூடாது இல்லீங்களா. அந்த அவங்களுக்கு எல்லாம் ஏறுவது வரப்போம், எல்லா பிள்ளைங்களும் மறைச்சுக்காங்க அப்படின்னு ஒரு வார்னிங் கொடுக்க கூடாது. தன் பிள்ளைய ஒண்டி காப்பாத்திக்கிட்டாரான்னு நம்ம நினைச்சோம்னா இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. ஏன் அந்த பிள்ளைங்கள்லாம் அன்னைக்கு காப்பாத்தப்படல, தன் பிள்ளைய ஒண்டி ஆண்டவர் காப்பாத்திட்டாருன்னு நினைக்க முடியாது. ஏன் அவர் பிள்ளைய காப்பாத்தி நல்லா சந்தோஷமா வாழ வைக்கிறதுக்காக காப்பாத்தினாரு இல்லங்க. அந்த இந்த பிள்ளைங்களும் அவங்க அப்பா அம்மா எல்லா பாவங்களையும் தான் சுமந்து எந்த பிள்ளையோ எந்த மனுஷனும் படாத கஷ்டம் தன் புள்ள பட்டு சாவதற்கு தான் தன் பிள்ளைய காப்பாத்தினார். இந்த பிள்ளைங்க அன்னைக்கு செத்து போச்சு, ஆனா இன்னும் கொஞ்ச நாள்ல கொஞ்ச வருஷங்கள்ல தன்னுடைய மகனை மிக உலக பாவத்துக்காக அவரு அவர் அழிக்க சாகடிக்கிறத நம்ம பார்க்க போறோம் பாருங்களேன். இயேசு கொஞ்ச நாள்ல சாக போறார். அது மாத்திரம் இல்ல, இயேசு அன்னைக்கு தப்பிக்காம போயிருந்தார்னா நம்ம நித்தியமாய நியாய தீர்ப்புல தப்பிக்காம போயிருந்துக்க முடியாது இல்லீங்களா. நித்திய நித்தியமா அன்னைக்கு அவர் தப்பிச்சதுனாலதான் ஸ்தோத்திரம். ஏன் அவர்னால நம்ம எஸ்கேப் ஆக முடியும், அவர் எஸ்கேப் நம்ம எஸ்கேப்ப காப்பாத்துது இல்லீங்களா. ஆனா ரெண்டாவது டைம் அவர் தப்பிக்கல இல்லீங்களா, தப்பிக்கல. எவ்வளவு வேதனையோடு அவர் மரித்ததை பாக்குறோம். ஆனா அந்த டைம்ல அந்த தாயாரங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா இதெல்லாம், தெரிஞ்சிருக்காது. ஏன் இப்படி எல்லாம் நடக்குது இல்லீங்களா. ஐயோ அதுக்கு ஆறுதலா கூட இருந்திருக்காது, ரொம்ப வேதனையா. ஒரு வாரம் என்ன ஏன் இப்படி ஆயிப்போச்சு என் பிள்ளைங்களுக்குன்னு அழுதுருக்கும், ஒரு மாசமா அழுதுருக்கும், ஒரு வருஷமா பத்து வருஷமா அழுதுருக்கும், ஏன் அழுதுகிட்டே இருந்திருக்கும், ஏன் இப்படி ஆயிப்போச்சு என் பிள்ளைங்க போயிருச்சே போயிருச்சே போயிருச்சேன்னு கதறி அழுதுருக்கும். ஆனா 33 வருஷத்துக்கு முன்பதாக எருசலேமுக்கு வெளியே அந்த குழந்தை அன்னைக்கு சாகாத குழந்தை உலக பாவத்தை சுமந்து மரிச்சிச்சு. அந்த குழந்தை உயிரோடு வந்து மரிச்சதுனால தான் இந்த குழந்தைங்களும் இன்னுமே அவங்க பெற்றோர்களும் மரித்தாலும் உயிரோடு வர முடியும் இல்லைங்களா. அதனால தான் வர முடியும். அதனால அப்படி நம்ம நினைக்க கூடாது, ஏன்னா அந்த குழந்தை பொழைக்கிறது அவசியமா இருந்ததுனால. ஆகவே இரண்டாவதாக மூணாவதாக என்ன பார்க்கிறோம், ரமாவின் கூக்குரல், ரமாவின் கூக்குரல். அதை தொடர்ந்து நம்ம பார்ப்போமே மத்தேயு பாருங்களேன். இந்த காரியம் இந்த காரியமும் இவ்வளவு ஏரோது அகோரமா செஞ்ச காரியத்தையும் ஏரோது கோபத்தினால நடந்து போச்சுன்னு உடல மத்தேயு என்ன சொல்றாரு, திஸ் இஸ் ஆல்சோ த பிளான் ஆஃப் காட். அதான் அதிசயம், இதுவும் தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுதியா அப்படின்னு ஏரோதான் கடவுள் கையில ஒரு பப்பெட் மாதிரி சொல்றாரு பாருங்க. 17 அழகா,
புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாடலும் ஆகிய கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது. ராகே தன் பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாதபடியால் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று
பாட்டு என்ன பாட்டுனா, இஸ்ரவேல் ஜனங்க திருந்தாம போய பிறகு அவங்கள வந்து அடிமைத்தனம் புடிச்சிட்டு போறாங்க, வந்து பயங்கரமா அடிச்சு அழிச்சு அடிமைத்தனமா புடிச்சிட்டு போறாங்க முழு இஸ்ரவேலும். அது புடிச்சிட்டு போற ஒரு காட்சி அவர் முன் பார்த்து இந்த பாட்டை எழுதுறார். ஐயோ எப்படி அழுவ போறீங்கன்னு. ஆனா இந்த பாட்டுல ரெண்டு பேரை எடுக்கிறார், என்ன, ரமா ராகேல். ஏன் இவங்க ரெண்டு பேரு, ரமான்றது வந்து பெத்லகேம்ல இருக்கிற ஒரு சின்ன பகுதி, அங்கத்தான் ராகேல அடக்கம் பண்ணார் யாக்கோப், ரமான்றது. ஆனா அந்த ரமா பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் வந்து ரெண்டா பிரிஞ்சிருந்துச்சு, நார்த் சவுத் ரெண்டா பிரிஞ்சிருந்துச்சு. அந்த நார்த் சவுத்துக்கு நடு பார்டர் வந்து எங்க கிராஸ் ஆகும்னா ரமால தான் கிராஸ் ஆகும் பாருங்களேன், ரமான்ற ஊர்ல தான் கிராஸ் ஆகும். ஆகவே ரமான்ற ஊர் எதுக்கு ஃபேமஸ்னா, இந்த மாதிரி அடிமைத்தனம் புடிச்சிட்டு போகும்போது இந்த நாடு கடத்தும் போது இல்ல நாடு துரத்தும் போது எல்லா இஸ்ரேல் நார்த்ல இருக்கிற சவுத்ல இருக்கிறவங்கள புடிச்சிட்டு வந்து எங்க தெரியுமா, செயினை கட்டி எல்லாரையும் நிக்க வச்சு இழுத்துட்டு போவாங்க, ரமால தான் நிக்க வச்சு கூட்டு போவாங்க. ஏன்னா அதான் பார்டர், ரெண்டு நார்த்தையும் சவுத்தையும் சந்திக்கிற பார்டர் அதான். நீங்க மேப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், அங்கதான் புடிச்சு இழுத்துட்டு போவாங்க. அதனாலதான் இஸ்ரேல் அடிமைத்தனத்துக்கு அவங்க போகும்போது எல்லாரும் இழுத்துட்டு போறதுக்கு எல்லாரையும் அசம்பிள் பண்ணுவாங்க, அங்க சிட்டி ஆஃப் டெபார்டேஷன் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, அசம்பிள் பண்ணி செயின்ல கட்டிட்டு இழுத்துட்டு போவாங்க. தெரியுங்களா, அந்த காலத்துல நீங்க பாத்துருப்பீங்க, ஊரெல்லாம் அழிச்சிட்டு ஜனங்களை அடிமைத்தனமா மற்ற தேசத்துக்கு பிடிச்சிட்டு போகும்போது ஓனு கூக்குரல் இருக்கும். அந்த ஊர்ல பொம்பளைங்கெல்லாம் விட்டு போயிருவாங்க, வயசானவங்களாம் விட்டு போயிருவாங்க, அவங்களாம் மண்ணெல்லாம் தலைவேல போட்டு எங்கே ஊரெல்லாம் எப்படி போச்சேன்னு பயங்கரமா அழுவுவாங்க. அந்த அழுவுற அந்த ரமான் ஏன் எடுக்கிறாருன்னா அந்த ஊர்ல அப்படி நடக்கும். அதை பார்த்துதான் எரேமியா அவர் சொன்னாரு, ஏன் ராகேல் எடுக்கிறாரு, ராகேல் ஏன் எடுக்கிறாரு, ரமா ஒரு சிம்பிள், ஒரு அடையாளம், நார்த்துக்கும் சவுத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு அடையாளமா இருக்கு. ராகேல் வந்து இஸ்ரேவேல்ல இருக்கிற எல்லா தாய்களுக்கும் ஒரு அடையாளம். ஏன், இஸ்ரேவேல் ஜாதி யாருல இருந்து வந்துச்சு, யாக்கோபுல இருந்து வந்துச்சு இல்லீங்களா. யாக்கோபுக்கு ரொம்ப பிடிச்ச மனைவி யாரு, ரேச்சல் இல்லீங்களா, ரொம்ப பிடிச்ச மனைவி. அந்த அம்மாக்கு பிள்ளைங்களே ரொம்ப நாள் ஆகல, ஆன பிறகு அப்புறம் யோசேப்பு பிறந்தாரு. யோசேப்பு மூலமா எப்ராயிம் மனாசே வந்துச்சு, புரியுதுங்களா, எப்ராயிம் மனாசே. அந்த யோசேப்பு மூலமா அந்த எப்ராயிம் மனாசே தான் நார்த் பக்கம் போயிட்டாங்க, புரியுதுங்களா. சில டைம்ல நார்த்துக்கு வந்து எப்ராயிம் கூட பேர் வரும், எப்ராயிம்னா நார்த் கிங்டம். யோசேப்பு அதனால அந்த நார்த் கிங்டம்ல இருக்கிறது, அந்த நார்த் கிங்டம் தாய் இந்த அம்மா தான் இல்லைங்களா, தாய். அது மாத்திரம் இல்ல, இந்த அம்மா இன்னொரு பொருளை பிறந்துச்சு, பெஞ்சமின் பிறந்துச்சு. அந்த பெஞ்சமின் சவுத் கிங்டம்ல போயிடுச்சு. சவுத்துல வந்து ரெண்டு கோத்திரங்கள், யூதாவும் பெஞ்சமினும், மற்ற 10 கோத்திரங்கள் நார்த்ல போயிருச்சு. அதனால என்ன, இந்த அம்மா வந்து முழு இஸ்ரவேலுக்கும் தாயாக ஒரு படத்தை வருகிறார். எல்லா தாய்களும் எழுந்து அழுகிற மாதிரி ராகேல் எழுந்து அழுவுது. என்ன அழுவுது, என் பிள்ளைங்க, அது பிள்ளைங்க மேல எவ்வளவு ஆசை வச்சிருந்துச்சு, என்ன அம்மாவது சொல்லமா எனக்கு பிள்ளைங்க கூட இல்லன்னா நான் செத்துருவேன்னு சொல்லுச்சு. ஜாக்கோபோடு தெரியுங்களா, கிவ் மீ த சைல்ட் ஆர் ஐ டைன்னுச்சு. அந்த மாதிரி புள்ள பெத்துக்கிட்டு அந்த பிள்ளைங்கள எல்லாரையும் அடிமைத்தனமா புடிச்சிட்டு போகும்போது அந்த அம்மா எவ்வளவு கதறி அழுவும், அந்த பயங்கரமான ஒரு காட்சியை தான் ஒரு எரேமியா ஒரு படமா எடுத்து எழுதி வச்சிருந்தார். அந்த காலத்தில் அவங்க எல்லாம் அடிமைத்தனமா போறாங்க, அந்த அம்மா பார்த்து ஐயோ ஐயோன்னு ராகேல் அழுவுதுன்னா என்ன, அந்த தாயங்க இஸ்ரேவேல் தாயங்கள்லாம் அழுது தன் பிள்ளைங்க இப்படி போயிட்டாங்களே, நாடே அழிஞ்சு போச்சு, தன் பிள்ளைங்களை கூப்பிட்டு போய் என்னன்னோ அழிச்சு போட்டுடலாம், அதை பார்த்து அழுகுற ஒரு காட்சி. ஆனா அந்த காட்சியை மத்தேயு இங்க என்ன எடுத்து பண்றாரு, இங்க ஒரு காட்சி நடக்குது, இப்பவும் தாயங்கள்லாம் அழுகுறாங்க. எங்கதான் அழுகுறாங்க, கரெக்டா ரமால தான் அழுகுறாங்க. பாருங்களேன், அது ரமால தான் நடந்துச்சு, ரமால அழுகுறாங்க. அதே தீர்க்க தரிசனம், அது ஒரு டைப். அங்க அடிமைத்தனத்துக்கு பிடிச்சிட்டு போனாங்க, அவங்க எல்லாம் அழுகுறது வந்து ஒரு டைப், அதை எடுத்து இங்க காட்டுறாரு. ரமால எல்லா தாயங்களும் தன் பிள்ளைகளை இழந்துட்டு ஆறுதல் இல்லாம அழுவுதுங்க, அதை காட்டுறாரு. படிங்களா அந்த தீர்க்க தரிசனம் இன்னொரு வாட்டி,
புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாடலும் ஆகிய கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாதபடியால் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று எரேமியா தீர்க்கதரிசனால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிச்சு.
பாருங்க, அந்த டைம்ல அடிமைத்தனத்தை பிடிச்சிட்டு போகும்போது மாச கணக்குல உட்காந்து அழுவாங்க. அண்ணா மத்தேயு அதை என்ன சொல்றாரு, பரிசுத்தாவி அங்க அதை எழுதுனதுக்கு காரணம் என்ன, கிறிஸ்து பிறக்கும் போது நடக்கிற ஒரு காட்சிக்கு நிறைவேறுதலாகத்தான் அங்க எழுதியிருக்கிறார். பாருங்களா, அதை வந்து கிறிஸ்து இங்க நிறைவேற்றார். அதைத்தான் பார்க்கலாம், தங்கள் கண்களுக்கு முன்பதாகவே தன் பிள்ளைகளை வெட்டி போட்ட அந்த காட்சியை தாய் மனசு எப்படி ஆறும், எப்படி ஆறும், யோசிச்சு பாருங்களேன், தன் பிள்ளைங்களுக்கு அப்படி நடந்துச்சுன்னா எப்படி ஆறும். அதுங்க உட்கார்ந்து அழுவுது, ரேச்சல் அழுவுது, பயங்கரமா ஆறுதல் படுத்த முடியாம அழுவுது, ஆறுதல் படுத்த முடியாம அழுவுது. அங்க வந்து அடிமைத்தனத்துல புடிச்சிட்டு போனதுனால அழுகுற ஒரு காட்சி எரேமியா சொல்றாரு. இங்க மத்தேயு அதை எடுத்து காட்டுறாரு, ஏரோது அந்த பிள்ளைகளை கொன்ன ஒரு காட்சிக்கு அதை எடுத்து யூஸ் பண்றாரு. ஆகவே இது இன்னொரு தீர்க்க தரிசனம். ஆனா அந்த எரேமியா தீர்க்கதரிசிலேயே அடுத்த வசனம் பாத்தீங்கன்னா, எரேமியா புக்ல அவர் எரேமியா 31:15 எழுதுறாரு, படிங்களா, 31:15.
ராமாவிலே புலம்பலும் கசப்பான அழுகையும் ஆகிய கூக்குரல் கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது தன் பிள்ளைகள் இல்லாதபடியால் அவைகள் நிமித்தம் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
பாருங்களேன், அது சொல்லிட்டு அடுத்தது என்ன சொல்றாரு,
நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை பார்த்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
என்னது, அந்த மாதிரி அழுகுற தாயங்களுக்கு கர்த்தர் என்ன சொல்றாரு, அவங்க கண்ணீரை துடைக்கிறார். அம்மா உங்க பிள்ளைங்களுக்காக அழுகுறீங்களே, உங்க கண்ணீரை நான் துடைக்கிறேன். ஏன், அந்த காலத்துல அவர் என்ன ப்ராமிஸ் பண்ணாரு, போன ஜனங்களை நான் அழிச்சு விட்டுற மாட்டேன், மேசியாக்காக திருப்பி கொண்டு வருவேன். அவங்க வந்து திருப்பி இஸ்ரவேல் ஜனங்கள்ல ஆலயத்தை கட்டுவாங்க, வாரவாங்க, ஏன் மேசியா வருவது அவசியம். அதே மாதிரி இங்கேயும் மத்தேயு சொல்லாம நமக்கு என்ன சொல்றாரு, அந்த ரமால நடந்த மாதிரியே தன் பிள்ளைகளுக்காக அழுகுற தாய்ங்களே, ஏன் இப்படி நடந்துச்சு, ஏன் இப்படி நடக்குதுன்னு அழுகுற தாய்ங்களே, அதுக்கெல்லாம் பரிகார புருஷன் வந்துட்டார். உங்க கண்ணீரை தடைச்சுக்காங்க, இன்னுமே உங்களுக்கு வேதனை இல்லை. அந்த பரிகார புருஷன் எல்லாத்துக்கும் பதில் தருகிற புருஷன் வந்திருக்கிறார். ஒருவேளை இப்போ உங்களுக்கு பதில் தெரியாம இருக்கலாம், ஒரு வாரம் தெரியாம இருக்கலாம், ஒரு வருஷம் தெரியாம இருக்கலாம், ஆனா அந்த காரணத்தோடு தான் அந்த பரிகார புருஷன் அதுக்கு நிறைவே உங்கள் துக்கம் சந்தோஷமா மாத்திரை ஒரு புருஷன் வந்திருக்கிறாரு, நீங்க அழ வேண்டிய அவசியம் இல்லை என்ற விதத்தில் அவர் சொல்றார். ஆகவே மூணு தீர்க்க தரிசனம் இந்த ராஜா நிறைவேற்றத்தை பார்த்திருக்கிறோம். முதலாவது என்ன, பெத்லகேமில் பிறப்பு, யாத்ராமோ இது எகிப்துக்கு யாத்ரா ஆகமம், மூணாவது ரமாவில் கூக்குரல், நாலாவது பார்த்து முடிப்போம். பாருங்களேன், அவர் பெத்லகேம்ல பிறக்கணும்னு மீகா சொன்னார், அப்படியே நடந்துச்சு. எகிப்துக்கு அவர் போகணும்னு ஓசியா சொல்லி இருக்கிறார், அதே நடந்துச்சு. அவர் ரமால கூக்குரல் ஏற்படும்னு சொன்னார், அதுவும் எரேமியா சொல்லியிருந்தார், அதுவும் நடக்குது. இன்னொரு ஒரு தீர்க்கதரிசி, அவர் நாசரேத்துல வளருவார், நசரேனாக கருதப்படுவார் என்றத 19வது வசனம் படிங்க. ஏரோது இறந்த பிறகு ஏரோது இறந்தார், எப்படி இறந்தார்? உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கா? எப்படி இறந்தார்னா, அவர் வயிற்றுல இருக்கிற இன்டெஸ்டைன் எல்லாம் அல்சர் குடிச்சு போய், உடம்புல இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாம் புழு பிடிச்சு போய், பயங்கரமா மனுஷன் பிக்ஸ்லயும் துடிச்சு துடிச்சு பிக்ஸ்லயும் அப்படி இப்படி கதறி கதறி, வாசனைனா மூச்சு விட்டார்னா பயங்கர வாசனை, உடம்பெல்லாம் ஸ்கின் எல்லாம் கெட்டு போய் அழுவி போய் துடி துடியா துடிச்சு ஒரு ஏற்ற விதத்தில் அஞ்சலி செலுத்தி மறிச்சு போனார். பயங்கரமா துடிச்சு செத்து போனார். அப்படி ஒரு மனுஷனுக்கு சரியான சாவுன்னு சொல்லலாம் இல்லைங்களா? பாருங்களேன், அவன் இறந்த பிறகு எந்த ஏஞ்சல் நான் வரும் அளவுக்கும் அங்கே இருன்னு சொன்னாரோ, அவர் போய் யோசேப்புக்கு சொல்றாரு, என்ன
கர்த்தருடைய தூதன் எகிப்திலே யோசேப்புக்கு சொப்பனத்தில் காணப்பட்டு, நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்திற்கு போ,
இஸ்ரவேல் தேசத்துக்கு போ. நீ எழுந்து பிள்ளையையும் தாயையும் கூட்டிக்கிட்டு எங்க போனான்னு கரெக்டா சொல்லல, இஸ்ரவேலுக்கு போ.
பிள்ளையின் பிராணனை வாங்க தேடினவர்கள் இறந்து போனார்கள் என்றான்.
கவனிங்களா, பிள்ளையை பிராணனை வாங்க தேடினவன் அப்படின்னு வரல, என்ன போட்டு தேடினவர்கள் அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம், வெறும் ஏரோ தோண்டி இயேசுவை கொல்லணும்னு பாக்கல, பிசாசு பல பேரை ஏவி விட்டுருக்கு இயேசுவை கொல்லணும், புரியுதுங்களா? அந்த கதைலாம் நமக்கு எழுதப்படல, நமக்கு தெரிஞ்சது ஒரு கதை தான், ஆனா நிறைய பேர் விட்டுருக்கோமா, அது அங்கேயும் விட்டுருக்கோமா, விட்டே இருக்காது, துரத்திக்கிட்டே இருக்கோம், வலுசா இருப்போம், பல பேர் ஏவி விட்டுருக்கோம், நமக்கு ஒரு கதை தான் அதுல எழுதியிருக்கு, ஆனா ஏறி தேடினவர்கள் எல்லாரும் செத்து போனாங்க, நீ போ அப்படின்னு சொல்ற மாதிரி வருது. அப்போ அவரு உடனே பாருங்களேன், அவரு ஐயோ எகிப்து நல்லா இருக்குதே, இங்கேயே நாங்க செட்டில் ஆயிடுறோமே, எதுக்கு வம்பு அங்க போறதுன்னு அவர் சொல்ல, என்ன செய்யறாரு அடுத்தது?
அவன் எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்தான்.
இஸ்ரவேல் தேசத்துக்கு வரார், பாருங்களா, கீழ்ப்படிதல். இஸ்ரவேலுக்கு வந்து அவர் ஒருவேளை என்ன பண்ணிருக்கலாம், இன்னும் கொஞ்ச நேரம் கேளுங்க, உங்களுக்கு எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் அரேஞ்ச் பண்ணிருக்கோம், அதனால தைரியத்தோடு நீங்க கேளுங்க. இஸ்ரவேலுக்கு அவர் வரார், வந்த உடனே அவர் வந்து என்ன நினைச்சிருக்கலாம், ஒருவேளை எருசலேமுக்கு போய் குடியிருக்கலாம், ஏன்னா இவர் கிங் இல்லையா, ராஜா மகனா பிறந்திருக்கிறாரு, அவரு பெரிய இதுன்னு எருசலேமுக்கு அவர் பிறந்து அங்க எருசலேமுக்கு அவர் வந்திருக்கலாம். வந்திருக்கும் போது இங்க பாத்தீங்கன்னா எருசலேம் வந்து சவுத், இஸ்ரேல சவுத் பக்கம் இருக்கு, நார்த் பக்கம் கலிலியா இருக்கு. இது என்ன ஆகுதுன்னா, அவர் பயந்தார்னு போட்டிருக்கு, ஏன் பயந்தார், வந்து குடியிருக்கும் போது பயந்தார், ஏன் பயந்தார்?
ஆகிலும் அர்கலாயில் தன் தகப்பனாய் ஏரோதின் பட்டத்திற்கு வந்து யூதேயாவில் அரசாளுகிறான் என்று கேள்விப்பட்டு அங்கே போக பயந்தார்.
பயந்தார், ஏன் அர்கலேயஸ்னு ஏரோதுக்கு இருந்த ஒரு மகன் அங்க ஆள்றதுக்காக பயந்தார். ஏன் அப்படின்னா, நமக்கு அங்க விவரம் போடல, ஆனா ஹிஸ்டரிய பார்த்தோம்னா பயப்படுறதுக்கு ரொம்ப பெரிய காரணம் இருக்கு. ஏரோது செத்து போனார், அவர் சாவரத்துக்கு முன்பதாக என்ன பண்ணாருன்னா, ரோமுக்கு ரொம்ப மெச்சத்து கொள்ளணும்னு ரோம் வந்து வணங்குற ஒரு கடவுள் வந்து அந்த கழுகு, அவங்க ஜூஸ்னு ஒரு கடவுளை வணங்குவாங்க, அதுக்கு ஒரு அடையாளமாக கழுகு அவர் என்ன பண்ணாருன்னா எடுத்துட்டு போய் ஆலயத்துல கேட்டு கிட்ட வச்சுட்டார். யூதர்கள் சும்மா இருப்பாங்களா, விக்கிர ஆராதனை பண்றானேன்னு இல்ல, கேட்டு கிட்ட தானே வச்சிருக்காங்க, உள்ள ஆலயத்துக்குள்ளேயே வச்ச ஒரு சிம்பிளா, ரோம் உங்களை ஆளுதுன்றதுக்கு ஒரு சிம்பிளா வச்ச, ஏன் வம்பு பண்றீங்கன்னு வச்சு விட்டார். அது ரெண்டு டீச்சர்ஸ் என்ன பண்ணாங்க, ஜூடாஸ் மத்தேயஸ் ரெண்டு டீச்சர்ஸ் இருந்தாங்க அந்த காலத்துல, டிசைபிள்ஸ் இல்ல டீச்சர்ஸ். அவங்க என்ன பண்ணாங்க, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஏவி விட்டு, லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், நியாயப்பிரமாணம் படிக்கிற, நீங்கெல்லாம் யூதர்களா, நீங்கெல்லாம் உப்பு போட்டு சாப்பிடுறீங்க, காரம் சொர்ணா இருக்கா அவங்களுக்கு, அவன் விக்கிரத்தை வச்சிருக்கான், சும்மா இருக்கலாமா, நீங்கன்னா ஸ்டூடெண்ட் சும்மா இருக்க மாட்டாங்க. என்ன பண்ணாங்க, போய் பீஸ் பீஸா அதை உடச்சு தூக்கி போட்டான். ஏறவது அவன் சாவறதுக்கு முன்னாடி என்ன பண்ணா, இந்த இவங்களை எல்லாம் தூக்கி ஜெயில போட்டு ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ரெண்டு பேரும் சாவடிச்சிட்டான், சாவடிச்சு செத்து போயிட்டார். அப்ப பஸ்கா பண்டிகை வந்துச்சு. பஸ்கா பண்டிகையில எல்லா யூதர்களும், பல ஊர்ல இருக்கிற யூதர்கள்லாம் அங்க வருவாங்க. வரும்போது என்ன ஆச்சுன்னா, இந்த டீச்சர்ஸ் ஏறவது சாவடிச்சுட்டான்னு சொல்லி பெரிய கலகம் ஏற்படுத்தினாங்க. பெரிய அடி தடின்னு பெரிய பந்து நேத்து ஏற்பட்டுச்சு இல்லையா, நம்ம ஊர்ல அமைதியா தான் நடக்குது, அங்க பெரிய பந்து, பெரிய கலாட்டம் நடந்துச்சு. நடக்கும்போது இது என்ன ஆச்சுன்னா, அந்த டைம்ல ஏரோது செத்த பிறகு ஏரோது ஆண்ட மாதிரி யாருமே இன்னுமே ஆள முடியாது. அதனால ஏரோதுக்கு ரோம் என்ன பண்ணுச்சு, ஏரோதுக்கு இருந்த ரெண்டு மகன்களை பிடிச்சி, அர்கேலேயுஸ் அண்ட் ஏரோது ஆன்டிபஸ், அவங்க ரெண்டு பேருக்கும் அந்த இது யுதேயாவை வந்து அர்கேலேயுஸ் கொடுத்துட்டு, கலிலியாவை வந்து ஆன்டிபஸ்க்கு கொடுத்து, ரெண்டும் கவர்னர்ஸ் தான் அவங்களை வச்சுட்டாங்க. நீங்க பாத்துக்கங்க, எங்களுக்கு கீழே இருந்து நீங்க ராஜாங்கல்ல நீங்க பாத்துக்கங்க கவர்னர்ஸ் ஆன். இந்த அர்கேலேயுஸ் இருக்கும்போது தான் இந்த கலகம் ஏற்பட்டுச்சு. அவன் தான் யுதேய கவர்னரா இருக்கான். அவன் என்ன பண்ணான், அதை அடக்கணும்னு அப்பாவுக்கு மிஞ்சின வர இவன் என்ன பண்ணான்னா, போய் சரி கலகம் பண்ணவங்க எல்லாரையும் கூட்டுவா கூட்டுவான்னு சொல்லி சோல்ஜர்ஸை நிக்க வச்சு எல்லா தலையும் ஆடுங்க வெட்டுற மாதிரி வெட்டி போட்டான். 3000 பேரை சாவடிச்சிட்டான். 3000 பேரை சாவடிச்சு அப்படி கலகம் பண்ணதான் இன்னும் கலகம் பெருசாகி போய் ரொம்ப தொந்தரவா போச்சு. இந்த மாதிரி ஒரு கர்ஃபியூவும் பந்தும் சண்டை அர்கேலேயுஸ் பண்ண அட்டூழியம் பயங்கரமா இருக்குதே, அதனாலதான் என்ன பண்ணார் யோசேப்பு, பயந்தார். ஏன்னா அங்க போனா எருசலேம்ல பெரிய கலகம் ஆயிட்டு இருக்கு, பந்தாயிட்டு இருக்கு, அர்கேலேயுஸ் பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். அவன் எந்த அளவுக்கு பிரச்சனை தொடர்ந்து பண்ணானா, ரோம் என்ன பண்ணுச்சு, அவனை தூக்கி வெளியே போட்டு இன்னொருத்தர கவர்னரா போட்டுச்சு. அவர் பேர் என்ன தெரியுமா, அவர் இடத்துல இன்னொருத்தர கவர்னரா போட்ட பேர் தான் பொந்து பில்லா. அவர் பேர்ல வந்தவர் அவரை எடுத்துட்டு பொந்து பிலாத்தான் கவர்னரா போட்டாங்க. அதை பயந்துகிட்டு தான் என்ன பண்றாரு இவரு, அதை பயந்துகிட்டு இவரு என்ன பண்ணாரு, இந்த பக்கம் யுதேயா பக்கம் இருக்காமல் கலிலியா பக்கம் போயிட்டார், நசரேத்துக்கு போயிட்டார். கலிலியால தான் அங்கதான் ஏறது ஆன்டிபஸ் அங்க கொஞ்சம் சமாதானமா இருந்துச்சு. அர்கேலேயுஸ் இவ்வளவு கொடுமையா இருக்கிறானே அங்க போய் இருப்போன்னு. ஆனா மத்தே நமக்கு என்ன சொல்றாரு, அது மத்தே யோசேப்பா நினைச்சு போல, அர்கேலேயுஸுக்காக அது போல, எதனால போனது, அதுவும் தீர்க்க தரிசனத்தில் நிறைவேறுவதனால அப்படி நடந்துச்சு. படிங்களா தொடர்ந்து,
கலிலேயா நாட்டிற்கு புறங்களில் விலகி போய் நாசரேத்து என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினான்.
நாசரேத்தின் வாசம் பண்ணினான், ஏன்
நசரேயன் எனப்படுவார் என்று தீர்க்க தரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது.
பாருங்களேன் எவ்வளவு அழகா இதெல்லாம் ஒரு கதை மாதிரி நடக்குது. ஆனா மத்தேயு பார்வையில தேவ மகிமையில அவர் பார்த்து என்ன பாக்குறாரு, இதெல்லாம் ஏனோ தானோ நடக்கல, எல்லாம் கடவுளுடைய பிளானுக்குள்ள தீர்க்க தரிசனமா நடந்துச்சு. நசரேன் என்று எண்ணப்படுவார் என்று யார் சொன்னதாக போட்டிருக்கு, தீர்க்க தரிசிகளால். அது எந்த தீர்க்க தரிசி, யாரோ சொல்லியிருப்பாங்க நம்ம நினைச்சுக்குவோம். நீங்க போய் முழு பழைய ஏற்பாடு தேடி பார்த்தா ஒரு தீர்க்க தரிசியும் அப்படி சொல்லல. அப்படி எப்படி மத்தையும் எழுத முடியும், ஒரு தீர்க்கதரிசியை சொல்லி எப்படி எழுதியிருக்க முடியும், எப்படி எழுதியிருக்க முடியும்னா, தீர்க்கதரிசிங்க சொன்னாங்க ஆனா எழுதப்படலை. புரியுதுங்களா, எவ்வளவு தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறதெல்லாம் எழுதலாம், எழுதியிருப்பாங்க நம்ம நினைக்க கூடாது. எவ்வளவு காரியங்கள் சொன்னது எழுதப்படல, ஆனா இப்போ மத்தேயு பரிசுத்தாவினால அதை ரெக்கார்ட் பண்றார். அவங்க சொன்னாங்க அந்த காலத்தில், ஆனா அது எழுதப்படல. ஒரு தீர்க்கதரிசி சொல்லலன்னு போட்டிருக்கு போடல, தீர்க்க தரிசிகள் அப்படின்னா அந்த காலத்துல இருந்த எல்லா நிறைய பேருக்கு பொதுவான அறிவு என்ன, மேசியா நசரேன் என்று சொல்லப்படுவார் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதனாலதான் விளக்கம் கொடுக்காம அவர் சொல்ற, பாருங்கள் எப்படி அழகா நிறைவேறிச்சு. நசரேன்னா ரொம்ப கேவலமான ஒரு பேர், ஏன்னா நசரேத்துன்ற ஊரை விட ஒரு லோ கிளாஸ் ஊர் இல்லவே இல்லை, ஒரு ஸ்லம் மாதிரின்னு கூட சொல்லலாம். அங்கிருந்து ஏதாவது நல்லது வர முடியுமா அப்படின்னு யோவான் 1 நதானியல் கேட்கிறார். நசரேன்னா கிண்டல் பண்ணோம்னா யாரையாவது நசரேன் அப்படின்னு கிண்டல் பண்ணும் இல்லீங்களா, நம்ம ஊர்ல அப்படி எப்படி இருக்கும்னு தெரியல, பட்டிக்காடா அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ற மாதிரி, ஒன்னும் தெரியாதவன்ன்ற மாதிரி நசரேனை விட லோக்கல். அதனாலதான் இயேசுக்கு ஒரு அவமான பேர், ஆக்சுவலா அவமான பேர், நசரேல் பிறந்த இயேசு, ஜீசஸ் ஆஃப் நசரேத் அப்படின்னா அவர் அவமானப்படுத்துற பேர், அப்படித்தான் அவமானப்படுத்துவாங்க அவரை. அந்த பேர்ல அவர் பிறந்தார். ஏன் இனிமே அவர் அவமானப்படுவார்னு தீர்க்க தரிசனத்துல போட்டு இல்லையா, அவர் வெறுக்கப்படுவார், அவமானப்படுத்தப்படுவார், அதை நிறைவேற்றத்துக்காக அங்க வளர்ந்தார் தேவகுமாரன், அங்க வளர்ந்தார். இதோட நம்ம முடிப்போம், நமக்கு பல காரியங்கள் பார்த்திருக்கோம். பயன்பாடுக்கு சுருக்கமா சில காரியங்கள் நான் சொல்றேன். பாருங்களேன், இவரு தாங்க என்ன மாஸ்டர் பீஸா எழுதி வச்சிருக்காரு மத்தேயு. எவ்வளவு அழகா பாருங்களேன், மீகா சொன்னார் பெத்லேம்ல அவர் பறப்பார், பாருங்க எப்படி பறந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஓசியா சொன்னார் அவர் எகிப்துல இருந்து தேவன் அழைச்சு வருவாருன்னு. கரெக்டா அந்த சூழ்நிலை வேணும்னா எகிப்துக்கு போனார், தீர்க்கதரிசனம் நிறைவேற்றணும்னா இல்ல, கரெக்டா நிறைவேறிச்சு. எரேமியா சொன்னார் ரமால ஒரு கூக்குரல் கேட்கும் அவர் பறக்கும் போதுன்னு, எவ்வளவு கரெக்டா நிறைவேறிச்சு பாருங்க. அதே மாதிரி அவர் நசரேன்னு கூப்பிடப்படுவார், எவ்வளவு நல்லா அந்த கதையில கோத்து தீர்க்க தரிசனம் வர்றத நம்ம பாக்கணும். இவர் தாங்க மெய்யான ராஜா, இவர் தான் மெய்யான ராஜா. இவரை அன்றி வேற ராஜா இல்ல, வேற யாருக்கும் நம்ம காத்திருக்க வேண்டியதில்லை. இவர் சொன்னதெல்லாம் நிறைவேறும், இவர் சொன்னதெல்லாம் நிறைவேற்றினவர், இவர் சொன்னதெல்லாம் நிறைவேறும். நம்ம இந்த ஏரோதுகளையும் மாதிரி கவர்மெண்ட்ஸையும் கள்ள தீர்க்கதரிசிகளையும் பார்த்து நம்ம ஏமாந்துடக்கூடாது. நம்ம பார்வை வித்தியாசமா இருக்கணும். இவர் சொன்னது நடந்தே நடக்கும், இவர் தான் சாஷ்டாத்து ராஜா. ஏரோதுகளை இவங்களெல்லாம் பார்த்து நம்ம மிரண்டிடக்கூடாது. இவர் சொன்னது நடவேறும், இவரை நம்ம நம்பணும். இவர் தான் எல்லாத்தையும் நிறைவேற்றக்கூடிய ராஜாதி ராஜன். இதை பார்த்த உணர்ந்தவங்க என்ன செய்வாங்க, இவரு ஆளுகை கீழே தானே வாழணும்னு பார்ப்பாங்க. யோசிச்சு பாருங்க, இவர் ஆளுகை கீழே தான் எல்லாமே நிறைவேறப்போகுது, இவர் வெளியே ஒண்ணுமே நல்லது நடக்க போறது இல்ல. இவர் தான் என்ன ஆளணும் சாமின்னு நம்ம சாஷ்டாங்கமா முன்பதாக விழுணும். இவரை நிராகரிக்கிறவங்களுக்கு வரப்போற விளைவுகள் பாருங்களேன், ஒரு சாம்பிளே எப்படி இருந்துச்சு. இவரை ரிஜெக்ட் பண்றது பெரிய விளைவுகள் கொண்டு வராங்க. ஆனா இவருக்கு சாஷ்டாங்கமா விழுகிறவர்களுக்கு தான் பெரிய பாக்கியம், அவர்களுக்குள்ளேயே தேவனுடைய ராஜ்யம் வாசம் பண்ணுது இல்லைங்களா. பழையற்பாடுல சொன்னப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் இயேசு யார எந்த ஆத்மாவை ஆள்றாரோ அந்த ஆத்மா மேல வருது. நம்ம இவர ராஜாவாக, இவர் இருதயத்தை ஆளுகிற ராஜாவாக நம்ம இருக்கக்கூடாதா? ஏரோத பார்த்தா, கள்ளதீர்க்கதரிசியில பார்த்தா நம்ம வாழணும், உலகத்தை பார்த்தா நம்ம வாழணும். யோசிச்சு பாருங்க, இவர் தாங்க ராஜா, இவர் சொல்றது தாங்க இந்த உலகத்துல நடக்க போகுது. ராஜாதி ராஜனாக பாக்குறோம். இன்னொன்னும் பாக்குறோம், ஒரு பராமரிப்பின் சத்தியத்தை இதுல பாக்குறோம். என் வாழ்க்கையில ஏன் அப்படி நடக்குது, என் வாழ்க்கையில ஏன் இவ்வளவு கஷ்டங்கள் நடக்குது, ஏன் பிரச்சனைகள் நடக்குது, ஏன் இப்படி நடக்குது? கடவுளுடைய சித்தம் இல்லாம ஒரு நுண்ணுவம் அசையாதுன்றதை இங்க பாக்குறோமா? யோசிச்சு பாருங்க, பெத்லேம்ல தான் அவர் பிறப்பாரு, கஷ்டப்பட்டு போறாங்க சென்சஸ் பண்றதுக்கு. ஏன் அவங்க சென்சஸ் பண்றதுக்கு போகணும்? பிரெக்னன்ட் உமனை கூப்பிட்டு அவர் போறாரு. ஏன் அவர் பெத்லேம்ல பிறக்கணும்னு கடவுளுடைய தீர்க்க தரிசனம் இருக்கு, அதை நிறைவேற்றதுக்கா கடவுளுடைய பிளான்ல இருக்கு பாருங்களேன். அங்க போறாங்க. அது மாத்திரம் இல்லாம அவரு தீர்க்க தரிசனத்துல எவ்வளவு அழகா ரமால ஏரோது பண்ண அவ்வளோ பெரிய அட்டூழியம், அவ்வளோ பெரிய பயங்கரம், அவ்வளோ கோபத்துல பிள்ளைகளை சாவடிச்சான், அவ்வளோ அலயோகத்தனம் பண்ணான். ஆனா அதுவும் கடவுளுடைய பராமரிப்புல இருக்கு பாருங்களேன். அந்த தாய்ங்களாம் நினைச்சிருக்கலாம், இப்படி நடந்து போச்சே என் பிள்ளைங்களுக்கு, இப்படி நடந்து போச்சேன்னு. ஆனா அதுவும் கடவுளுடைய பராமரிப்புல இருக்கு. நம்ம குட்டியோண்டு பார்த்து நமக்கு பதில் தெரியல, ஆனா கர்த்தருக்கு எல்லாத்தையும் பாக்குற தேவன் அவருக்கு தெரியும் பதில். நம்ம வாழ்க்கை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. ஏரோது மாத்திரம் இல்ல, அந்த அர்கெலியஸ் வந்து அங்க ஆட்சி செஞ்சு ஐயோ அந்த இடத்துல இல்ல பயந்து இன்னொரு இடத்துல போய் வாசம் பண்றதும் அவருடைய பராமரிப்புல. எங்க நம்ம வாசம் பண்ணுவோம்? நமக்கு நடக்கிற கெட்ட கெட்ட மிகப்பெரிய கெட்ட காரியம் வேற என்னங்க இருக்க முடியும்? வந்து நம்ம பிள்ளைய கொள்றதை விட பெரிய கெட்ட காரியம் அந்த கெட்ட காரியமும் கடவுளுடைய பராமரிப்புல இருக்கு. அதைத்தான் நம்ம பார்த்து கத்துக்கணும். நீங்க ஒரு ஒரு மாசம் இதுல ஒரு பயன்பாடா நீங்க செஞ்சு பாருங்க உங்க வாழ்க்கையில. ஒரு மாசம் காலையில எந்திரிச்சு ஆண்டவரே என்னுடைய பிதாவே, என் வாழ்க்கை முழுவதுமாக இந்த நாள்ல நடக்க போற ஒவ்வொரு காரியமும் உன் கண்ட்ரோல்ல இருக்கு, கெட்டதும் சரி நல்லதும் சரி அது உன் கையில இருந்து இன்னைக்கு வருது. அதை நான் நம்பி எல்லாத்துக்கும் உமக்கு நன்றி செலுத்தும்படிக்கு இந்த நாளை நடத்தும்படி எனக்கு உதவி செய்யும். இந்த நாள்ல எல்லா காரியமும் ஒவ்வொரு காரியமும் உன் கையில இருந்து எனக்கு வருதுன்றத நம்பி வாழ்றதுக்கு எனக்கு கத்துக்கொடுன்னு ஜபத்தை ஒவ்வொரு நாளும் ஆரம்பிச்சு ஒரு மாசம் செஞ்சு பாருங்களேன், ஒரு வித்தியாசமா வாழ்க்கை இருக்கும். ஒரு புலம்புற இது காரியம் இருக்காது, ஒரு வித்தியாசமான வாழ்க்கையே மாத்து. இந்த நாள்கையில இந்த நாள்ல நடக்கிற எல்லா காரியமும் நீர் பிளான் பண்ணி தீர்க்க தரிசனம் நிறைவேறும் 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 நிறைவேறும்ன்ற மாதிரி வருதே, அந்த மாதிரி என் வாழ்க்கையில வரப்போதாண்டவரே, உண்மையின்றி ஒரு சின்ன காரியமும் என் வாழ்க்கையில நடக்க முடியாது இல்லைங்களா. அதை நினைச்சு நான் வாழ்றதுக்கு எனக்கு கத்துக் கொடுமாண்டவரே நம்ம வாழணுங்க. எவ்வளவு அதிசயம், மனுஷனுடைய சீரழிவை பத்தி பாக்குறோம். இன்னும் ரெண்டு நிமிஷம், மனுஷனுடைய சீரழிவையே ஏறோது பாருங்க, எவ்வளவு மோசம். அவனை மோசம் மிருகம்னு சொல்லி அவனை தள்ளி வச்சிடலாம். உங்களுக்கு தெரியுமா, நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஏறுவது இருக்கான். நமக்கும் ஏறுவதுக்கும் ஒரே வித்தியாசம் தான், அவனுடைய அட்டூழியெல்லாம் செய்யறதுக்கு அவனுக்கு வல்லமை பணபலம் இருந்துச்சு, நமக்கு அது இல்ல. கடவுளுடைய கிருபை ஒன்னு தான் நம்மளை காப்பாத்து. ஏறதுக்கும் நமக்கும் ஒன்று பெரிய, நமக்குள்ளேயும் பாவம் குடி இருக்கிறது. அந்த பாவத்தின் முழுமையான ஒரு முகத்தை தான் அங்க பாக்குறோம். அதே பாவம் தான் நமக்குள்ளேயும் குடியிருக்கு. எந்த பாவம் வளர்ந்துச்சுன்னா, அந்த பொருளாசை வளர்ந்துச்சுன்னா, அந்த இச்சை வளர்ந்துச்சுன்னா, அந்த பதவி வெறி பெருமை வளர்ந்துச்சுன்னா, நம்மளும் ஒரு ஏரோதா தான் இருக்கிறோம். நமக்கும் வித்தியாசம் இல்லை, நமக்குள்ளயும் அதே பாம் தானா, என்ன சின்னதா இருக்குது அவ்வளவுதான். ஏன்னா அதுக்கு தாணி இல்ல, அதுக்கு பவர் இல்ல, அவ்வளவுதான். விட்டா நம்மளும் ஒரு ஏரோ தாங்க, நம்மளும் பாவிகள் தான். ஆண்டவருடைய கிருபை காண்டி நம்மளை காப்பாத்துல, பராமரிப்பு காண்டி நம்மளை ஒடுக்கி வைக்கலன்னா, நம்மளும் ஒரு ஏரோதா தான் மாற முடியும். மனுஷனுடைய சீரழிவின் சத்தியத்தை நம்ம இதுல பாக்குறோம். நம்மளும் ஒரு ஏரோதா தான் மாற முடியும். அதனால கடவுளுக்கு, அதனாலதான் அண்ட பாருங்களேன், யோசிச்சு பாருங்க, அதனாலதான் இந்த குழந்தை பிறக்க வேண்டியதா இருந்துச்சு. ஏன் நான் ஒரு ஏரோதா மாறி அவனை மாதிரி நான் அழியக்கூடாது, அவனை மாதிரி பாவத்துல நான் அழியக்கூடாது, அப்படி ஒரு அழிவு எனக்கு வரக்கூடாது என்பதற்காக இந்த குழந்தை பிறந்து பிறக்க வேண்டியதா இருந்துச்சு. ஆகவே இந்த ராஜாக்கு முன்பதாக சாஷ்டாங்கமா விடுவோம். கடைசியில் இது சொல்லாம என்னால விட முடியாது. தாழ்மையை நம்ம கத்துக்கணுங்க. இந்த நசரேத்துல பிறந்த இயேசுக்கு சீஷருங்க, நான் தாழ்மையை நம்ம கத்துக்கணும். தாழ்மை பராமரிப்புல நம்ம ஆண்டவர் எங்க வச்சிருக்கிறாரோ அதுல திருப்தியா இருக்க கத்துக்கணும். நசரேத்துல எவ்வளவு பெரிய வசதியில் அவங்க இருந்திருப்பாங்க, எவ்வளவு வறுமை தெரியுமா, ரொம்ப லோ கிளாஸ் தெரியுமா. ஆனாலும் அங்க போய் அவர் 30 வருஷம் பையனா, சின்ன குழந்தைல பையனா, பையன்ல இருந்து வாலிபன் மனுஷனா, யாருமே கவனிக்காத ஒரு இடத்துல அவர் வாழ்ந்திருக்கிறாரு 30 வருஷம். எவ்வளவு தாழ்மை, எவ்வளவு பொறுமை அவருக்கு இருந்திருக்கும். தேவகுமாரன், நம்ம பெரிய காரியங்களை எப்படி நாடுறோம். ஆண்டவர் கொடுத்தாரு, நமக்கு வசதி வச்சாருனா பரவாயில்ல, ஆனா ஆண்டவர் கொடுத்ததை விட அதிகமா நம்ம நாடணும்னு பார்த்தோம்னா, நம்மளும் ஒரு ஏரோதா மாறிடுவோம். அதனாலதான் ஆண்டவர் நம்மளை அடக்கி வச்சிருக்கிறார். இயேசுவை பாருங்க, தாழ்மையை நம்ம கத்துக்கணும். ஆண்டவரே, நீர் எங்க என்ன நசரேன்ல பிறந்த இயேசுவை வணங்குற நம்ம, நமக்கு எவ்வளவு தாழ்மையா இருக்கணும். பெரிய காரியங்களை தேடு. ஆண்டவர் ஒருபோதும் நம்ம ஏழையா இருக்கிறது தப்பாவே சொல்றது இல்ல. பாக்கியவான்கள் என்றார் ஏழையா இருந்தா. ஆனா ரொம்ப பாவமா சாபமா பாக்குறது நமக்கு பொருளாசை இருந்தா தான். பெரிய காரியங்களை நாடணும், பெருசா இருக்கணும்னு தேடுற இதயத்தை தான் தப்பா பாக்குறாரு தவிர, ஏழையா இருக்கிறது தப்பா பாக்குறது இல்ல. அதனால ஆண்டவர் நம்மளை எங்க வச்சிருக்காரோ, தாழ்மையா நசரேனாகிய இயேசுவை நம்ம நம்புறவர்கள், அவர் ஏழையா வாழ்ந்தார், நம்ம கஷ்டங்களா அவருக்கு தெரியும், நமக்கு விடுவி தருவது அவருன்னு அவரை நம்பி வாழ்றதை விட பெரிய பாக்கியம் நமக்கு என்ன. ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். ஜெபம் பண்ணுங்க.